அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போன் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்க வைக்கும் கண்மணியாம் நாங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மானா தொழு. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருப்பூற்று விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம் மறுவிளங்கு, குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசி, அன்பெனும் வழிக்குட்படு பரம் பொருளே, அன்பெனும் கரத்த மரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருடியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் முங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 2 2020 ஞாயிறு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வு அருட்பாமுதம். மாதம் ஒரு முறை நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று திருவடி புகழ்ச்சி 4 இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்க நம்முடைய சன்மார்க்க அன்பர் தெய்வ திரு லோக ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வளர் பெருமானின் திருவுருளை பெற்ற சன்மார்க்க தம்பதியினரை வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம். இப்போது கோபியையா அருட்பாக்களை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
நன்றி பசுமா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தனித்திரு அலங்கல் 116 பாடல். எல்லா குறையும் தவிர்த்தேன் உன் இன்னருள் எய்தினன் நான், வல்லாரின் வல்லவனானேன் கருணை மருந்து அருந்தி, நல்லார் எவர்க்கும் உபகரிப்பான் இங்கு நண்ணுகின்றேன். கொல்லாவிரதத்தில் என்னை குறிக்கொண்ட கோலத்தனே, முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் எய்திட ஓங்கினன். எண்ணியவாறு என்னாலும் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன், என்னாசை அப்பனை கண்டு கொண்டேன் என் இதயத்திலே. கண்டேன் சிற்றம்பலத்து ஆனந்த நாடகம் கண்டு களி கொண்டேன், எல்லாம் வல்ல சித்தனை கூடி குலவி அமுது உண்டேன், மெய்ஞான உரு அடைந்தேன், பொய் உலக ஒழுக்கம் விண்டேன், சமரச சன்மார்க்கம் பெற்ற வியப்பிதுவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா. அன்பர்களே, அருட்பாமுதம் நிகழ்ச்சியில் கடந்த 3 நாம் திருவருட்பா முதல் திருமுறையிலிருந்து திருவடி புகழ்ச்சி பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று நிறைவு பகுதி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தந்து கொண்டிருக்கும் தெய்வ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும், தெய்வ திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நாம் நம்முடைய வந்தனத்தையும் நன்றிகளையும், வளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் நம்முடைய கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா நன்றி, வணக்கம். தங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வந்தருள் புரிக விரைந்து இது தருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னொடும் கலந்தே செய்குவித்து அருள்க செய்வகையே. எப்படி எண்ணியது நின் கருத்திங்கென்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திரு அருட்பிரகாச வள்ளற்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே வள்ளற்பெருமான் நம்மையெல்லாம் கூட்டுவித்து இந்த சன்மார்க்க சத்விசார நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்று வரும்படி அருள் செய்திருக்கின்றார்கள். இந்த செயலிலே நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நமக்கு வாய்ப்பு வழங்கிய திருவுருட்பிரகாச வள்ளற்பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், இந்த வள்ளலார் அமெரிக்க வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் என்கின்ற அமைப்பை நிறுவி இதை பயனுள்ள வகையிலே, அதாவது காலம் தேசம் இடம் என்கின்ற அந்த கண்டமெல்லாம் கடந்த அகண்டமதா என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதுபோல கடவுள் எப்படி கண்டங்களை எல்லாம் கடந்து அகண்டமாக இருக்கிறாரோ, அதே போல அதனுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய இந்த இணையம் என்கின்ற ஒரு பயன்பாட்டை வைத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய அமெரிக்க வள்ளலார் மிஷன் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே அவர்கள் எங்களை ஈடுபடுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அரிய பணியிலே பங்கெடுக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்காது. அதற்காக நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை மனமொழி மேகலால் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த சொற்பொழிவை நாம் தொடங்குவோம். திருவருட்பா அமுதம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வள்ளல் பெருமானுடைய திருவருளால் கடந்த ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. எனக்கு தெரிந்த இந்த நிகழ்ச்சி 13 அல்லது 14வது நிகழ்ச்சியாக நடைபெறும் என்று நான் எண்ணுகின்றேன். கடந்த பல்வேறு பதிகங்களிலே நாம் அதனுடைய பொருளை குறித்து நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே திருவருட்பாவனுடைய பாராயண பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிகமாக இருக்கக்கூடியது திருவருட்பாவனுடைய முதற் பதிகம். திருவருட்பாவனுடைய முதற் பாடலை கொண்ட பதிகமாகிய திருவடி புகழ்ச்சியை நாம் மிக அழகாக, அந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய அந்த வரிகளை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சிந்தித்து வந்திருக்கின்றோம். அதனுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்பர்கள் மிகவும் பொறுமையுடையவர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனாலே இந்த 4 மாதங்களாக தொடர்ந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருஞான சம்பந்தர் சொல்கிறார், பெரியோர் யார் என்று திருஞான சம்பந்தத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது சம்பந்தர் குறிப்பிடுகிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று குறிப்பிடுகிறார். கற்றவர்கள் பெரியவர்கள், கேட்பவர்களும் பெரியவர்கள். கற்றவர்கள் பெரியவர்கள் சரி, ஏன் கேட்பவர்கள் பெரியவர்கள் என்று சொன்னால், கற்றவர்கள் பல நூல்களை படித்து அதற்கு முயற்சி செய்து கற்றுக்கொள்கிறார்கள். கேட்பவர்களும் பெரியவர்கள் என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கேட்பவர்களுக்கு தன்னுடைய மனத்திலே தர்போதம் இருந்தால் அவர்கள் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க முடியாது. இப்பொழுது என்னிடத்திலே ஒருவர் வந்து எனக்கு ஒரு பாடலுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன், ஐயா நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு தர்போதம் இருந்தால் நமக்குத்தான் எல்லாம் தெரியுமே, இவர் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்கின்ற ஆணவம் நமக்கு இருந்தால், என்கின்ற தர்போதம், நான் உயர்ந்தவன் என்கின்ற தர்போதம் நமக்கு இருந்தால் நாம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க மாட்டோம். உலகியல் வாழ்க்கையிலேயும் அப்படித்தான். நமக்கு ஒருவர் சிறியவரோ பெரியவரோ நல்லது சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய வயதையோ அல்லது பல காரணங்களை சொல்லி நாம் அதை தட்டி கழித்தோம் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அல்லது அதை செய்மடுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை என்று அர்த்தம். அதனாலே பெரியவர்கள் என்னுடைய உரை மாத்திரம் அல்ல, இந்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். உண்மையாகவே நமச்சிவாயம் ஐயா போன்ற பெரியவர்களுடைய உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நம்முடைய தம்பையா ஐயா போன்ற மிக சிறந்த ஆன்ம அனுபவம் உடையவருடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இதை போல மிகச்சிறந்த அறிவியல் அன்பர்களுடைய உரைகளையெல்லாம், அந்த அறிவிலே உயர்ந்த அன்பர்களுடைய உரைகளையெல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த இதையெல்லாம் கேட்டும் இருந்தும் கூட, உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்தும் கூட நீங்கள் என்னுடைய உரையும் கேட்க நீங்கள் துணிந்தது, அது உங்களுடைய பெருந்தன்மையே காட்டுகிறது. அதனாலே நீங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தர் சொல்வதை போல பெரியவர்கள். அந்த வகையிலே உங்கள் பொறுத்து கொண்டு இவ்வளவு நாளும் இந்த இந்த தொடர்ந்து இந்த உரையை கேட்டு வருவதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஆங்கில தேதியின்படி ஒரு முக்கியமான நாள். என்ன என்று சொன்னால், 2/2/2020 என்கின்ற ஒரு நாள் இன்றைக்கு. அந்த வகையிலே இந்த இந்த தேதியும் இந்த மாதமும் இந்த ஒரு ஆண்டிலே வருகிறது. மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வராது. அடுத்த ஆண்டு அது 2021 என்று ஆகிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒத்து வருகின்ற ஒரு நாளிலே, இன்றைக்கு இந்த தேதியிலே வேறு எண்களே இல்லை, ஒரே எண், 2 என்கின்ற எண் மாத்திரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இன்றைக்கு நாம் இந்த திருவடி புகழ்ச்சியை இன்றைக்கு சிந்திக்க இருப்பது ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையிலே இப்பொழுது நாம் ஏற்கனவே மூன்று பகுதிகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம் திருவடி புகழ்ச்சியிலே. அதாவது அதை எப்படி சொல்வார்கள், கால் பாகம், அரைப்பாகம், முக்கால் பாகம், முழு பாகம் என்று பழைய அன்பர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் திருவடி புகழ்ச்சியிலே பார்த்தீர்கள் என்றால் பழைய பதிப்பிலே கால், அரை, முக்கால், ஒன்று என்றுதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது ஒரே பாடல், இது ஒரு 128 அடியால் மிகுந்து வருகின்ற ஒரே பாடல் இந்த திருவடி புகழ்ச்சி. இதை பற்றி, இதனுடைய இலக்கண சிறப்பு ஆகிய எல்லாவற்றையும் பற்றி நாம் நம்முடைய முதல் உரையிலே தெரிவித்திருக்கின்றோம். அதே போல தேவையான அளவிற்கு நாம் கால வரையறையை சுருக்கி கொள்ளாமல் தேவையான அளவிற்கு 1, 2, 3 ஆகிய பகுதிகளை மிக விரிவாகவும் அடியனுக்கு இயன்ற வரையிலும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதனாலே காலம் கருதி இப்பொழுது அந்த பகுதிகளை நாம் மறுபடியும் நினைவு கூறாது. ஏனென்று சொன்னால் அதற்கான ஆடியோக்கள் எல்லாம் நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இணையதளத்திலே திருவருட்பா எக்ஸ்பிளனேஷன் என்கின்ற அந்த பகுதியிலே இருக்கிறது. இதுவரையும் நாம் பேசிய அத்துணை அந்த விளக்கங்களும் அங்கே இருக்கின்றன. அதனாலே காலங்கிறதே அன்பர்கள், கேளாத அன்பர்கள் அதை செவிமடுக்கும்படி அன்போடு வேண்டிக் கொண்டு இப்பொழுது இந்த 4வது பகுதிக்கு இந்த முழு இந்த பகுதி சிந்திக்கிற போது இது முழுமை அடைகிறது. அதனாலே இந்த முழுமை அடை செய்கின்ற இந்த இறுதி பகுதிக்கு நாம் நம்மை அது குறித்த விளக்கங்களை நாம் இப்பொழுது சிந்திப்போம். முதல் அடி, இரவுறும் பகலடியர் இரு மருங்கினும் உருவரண வயங்கிய சீர்ப்பதம் என்று 97வது அடியாக இந்த அடி தொடங்குகிறது. இந்த பகுதியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், முதற் பகுதியிலே வேதம் ஆகமம், அதற்கு அடுத்த பகுதியிலே ஆகமம் புராணம், அதற்கு அடுத்த பகுதியிலே இப்படி இந்த வேதம் ஆகமம் புராணம் என்கின்ற இந்த அடிப்படையிலே பல கருத்துக்களை வள்ளல் பெருமான் தன்னுடைய தனக்கு முந்தைய அடியவர்கள் பாடிய பல கருத்துக்களை அவர்கள் இங்கே ஒன்றாக தொகுத்து ஆதி முதல் அந்தம் வரை அவர்கள் தொகுத்து கொடுத்தார்கள். அந்த வகையிலே இந்த பகுதி தமிழ்நாட்டிலே அருளாளர்களுடைய மரபிலே, சைவ அருளாளர்களுடைய மரபிலே வாழ்ந்த நால்வர் பெருமக்களாகிய அருளாளர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் முதலிய அடியாருடைய சிறப்பையும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் வள்ளல் பெருமான் இங்கு இறுதியாக குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் பெரிய புராணம் என்கின்ற 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் தொகையடியாருடைய வரலாற்றையும் கூறக்கூடிய தெய்வச் சேக்கிழார் எழுதிய நூலிலே காணப்படுகிற செய்திகளை, பெரிய புராணத்தில் இருக்கின்ற செய்திகளை வள்ளற் பெருமான் மிக அழகாக இங்கே நமக்கு அந்த நூலை உணர்ந்து அந்த அடியார்கள் பெற்ற பெரும் பேரினை இங்கு நினைவு கூறி இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அருள் செய்த உன்னுடைய திருவடி என்று அந்த அருள் செய்த தன்மையை இறைவனுடைய அதை வியந்து இறைவனை போற்றுவதாக அமைந்திருக்கிறது. இந்த 4வது இறுதி பகுதி 2 பகுதிகளாக அமைந்திருக்கிறது. ஒன்று, பெரிய புராணத்திலே அடியாருடைய வரலாற்றை குறிப்பிட்டு அதை புகழ்ந்து பேசுகிறார். நிறைவாக தன்னளவிலே இறைவன் செய்த அற்புதங்களையும் தனக்கு இறைவனுடைய திருவடி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதையும் தனக்கும் இறைவனுடைய திருவடிக்கும் உள்ள தொடர்பையும், அதாவது தன்னுடைய சுய அனுபவத்தை வள்ளற்பெருமான் அங்கு பேசுகிறார். இதுதான் இங்கே வள்ளற்பெருமானுடைய சிறப்பு. வள்ளற்பெருமான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரவினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன் என்று பேசுகிறார். அந்த அந்த இலக்கணத்திற்கு அப்படியே பொருந்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வேதம், ஆகமம், புராணம், அடியார்கள் என்று அந்த வாழையடி வாழையென அந்த வந்த திருக்கூட்டத்தை அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லி, நிறைவாக பெரிய புராணத்திலே வரக்கூடிய அடியாருடைய வரலாற்றையும் சொல்லி, பிறகு அந்த வாழையடி வாழினுடைய மரபிலே தன்னுடைய அனுபவத்தையும் இங்கு வள்ளற்பெருமான் பாடி சிறப்பிக்கின்றார்கள் என்பது மிக ஒரு முக்கியமான கருத்து, நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. இந்த அடியாருடைய வரலாறுகள் எல்லாம் மிக நமக்கு மன நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும், இறைவன் எப்படி அடியார்களுக்கு இவ்வளவு இறங்கி வந்து, ஏனென்று சொன்னால் இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை நாம் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். நாம் பல அருட்பதிகங்களை படித்திருப்போம். திருவடி நிலை, திருவடி பெருமை முதலிய பல பகுதிகளிலே இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை படித்திருப்போம். அதாவது நாம் வாழக்கூடிய பால்வெளி மண்டலம், மில்கிவே, ஒரு மில்கிவே அதையே நம்மால் இதுவரையும் நாம் அதிலே எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கிறது என்று நம்மாலே இதுவரை நம்மால் அளக்க முடியவில்லை. இதை போல ஆயிரம் ஆயிரம் கோடி மில்கிவே பால்வெளி அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பெரிய பிரம்மாண்டம் என்று சொன்னால், அந்த பெரிய அண்டம் இறைவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு தூசில் ஒரு கூறு என்று வள்ளற்பெருமான் பேசுகிறார். அப்படி என்றால் இறைவன் எவ்வளவு பெரியவன் என்று நாம் சிந்திக்கவே முடியாது. நம் அதை எண்ணி பார்க்கிற போதே நமக்கு வியப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட இறைவன் ஒரு சாதாரண அடியவருக்காக இறங்கி வந்து, நான் சாதாரண அடியவர் என்று சொல்கிறேன் என்று யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், மானுட பிறப்பிலே ஒரு ஆன்மாவாகத்தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த அடியவர்களுக்கு அவருடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் பொருட்டு இறைவனே இறங்கி வந்து அருள் செய்த அந்த திறத்தை நினைக்கின்ற போது உண்மையாகவே மனம் நெகிழ்கின்றது. அந்த வரலாறுகளைத்தான் இங்கு அந்த வரலாறுகளைத்தான் வள்ளல் பெருமான் இங்கு மிக அழகாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது முதல் அடியை நாம் சிந்திக்கலாம். இரவுறும் பகல் அடியர் இரு மருங்கினும் உருவரென வயங்கிய சீர்பதம் என்று வள்ளற்பெருமான் முதல் அடியிலே குறிப்பிடுகிறார். இங்கே இந்த அடிகளை கொஞ்சம், இந்த சொல்லை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கொண்டால் நமக்கு விளக்கமாக இந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம், இந்த கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது அடியர் இருமருங்கினும், இறைவனை சுற்றி என்ன செய்வார்களாம், அடியவர்கள் இருமருங்கினும் வலப்புறமும் இடப்புறமும் சூழ்ந்து நின்று இருமருங்கினும் இரவு பகல் உறும் அடியார், இரவும் பகலும் அந்த அடியவர்கள் இறைவனை எப்பொழுதும் சூழ்ந்தே இருப்பார்களாம். அடியார்க்கு இலக்கணம் என்ன என்று சொன்னால், எப்பொழுதும் இறைவனை மறவாது, எப்பொழுதும் இறைவனை விட்டு பிரியாது இருப்பவர்கள் அடியார்கள். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமானும் கூட துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் தூங்கும் போதும் தூக்கத்தில் இல்லாத போதும், அப்படி என்று சொன்னால் இரவும் பகலும் என்று அர்த்தம். ஆக அடியவர்கள் என்ன செய்கிறார்களாம், இறைவனை இரவும் பகலும் இருமருங்கினும் அப்படியே சூழ்ந்து இருக்கிறார்களாம். அப்படி சூழ்ந்து இருக்கும்படி சூழ்ந்து இருந்து அந்த அடியவர்கள் போற்றி வணங்கும்படி இருக்கக்கூடியது இறைவனுடைய திருப்பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இரவும் பகலும் அடியார்கள் சூழ்ந்து நின்று வணங்கி வழிபடக்கூடிய திருப்பதம் என்று இறைவனுடைய திருப்பதத்தினுடைய அந்த பெருமையை வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது வரி, இங்கே வரிசை கிரமப்படி நால்வர் பெருமக்களுக்கு அந்த சிலை அமைக்கிற போதே ஒரு வரிசை கிரமத்தை அமைந்திருப்பார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த வரிசை கிரமப்படிதான் தமிழக திருக்கோயில்களிலே அவர்களுக்கு சிலை இருக்கும். நால்வர் சிலை, சமயக்குறவர்கள் நால்வர், அவர்களுக்கு சிலை இருக்கும். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ வைக்க வேண்டும் என்று அப்படி வைக்கவில்லை. அதாவது அதற்கு வைத்திருப்பதற்கு அதற்கு ஒரு காரணம், ஒரு அதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் என்று இவர்கள் சித்தியடைந்த அந்த அந்த நிலைகளை பற்றி வைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் 16 வயதிலேயே தன்னுடைய திருமணத்தன்று எல்லோரும் காண அந்த திருமணத்துக்கு வந்தவர்களை எல்லாரும், அவர்கள் அங்கே வந்தவர்கள் எல்லோரையும் அவர் முத்தியடைவதோடு கூட மட்டுமல்லாமல் எல்லோரையும் அவர் முத்தியடைய செய்தார். வள்ளல் பெருமான் அதற்காக ஒரு அழகான ஒரு பாடல் பாடுகிறார்கள். இறைவனிடத்திலே சொல்லுகிறார்கள், இறைவனே எனக்கு முக்தி கொடு, முக்தி கொடு என்று நான் இப்பொழுது உன்னிடத்திலே புலம்பி எனக்கு முத்தி சித்து நிலைகளை அருள் என்று உன்னிடத்திலே இப்பொழுது நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நான் திருஞான சம்பந்தருடைய காலத்திலே பிறந்து அவருடைய திருமணத்துக்கு போகாத குறை இப்பொழுது உன்னிடத்திலே நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய காலத்திலே பிறந்து அவருடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தால் நான் எப்பொழுதோ முத்தி அடைந்திருப்பேன். ஏனென்று சொன்னால், அந்த திருமணத்துக்கு சென்றவர்கள் அத்துணை பேரும் முத்தி அடைந்தார்கள். இலை எடுப்பவர்கள் முதற்கொண்டு, விளக்கு திருப்பணி செய்பவர்கள் முதற்கொண்டு அங்கே வந்த எல்லோரும் முத்தி அடைந்தார்கள். அப்படி வள்ளல் பெருமான் சொல்லி, அப்படி வள்ளல் பெருமான் கேட்கின்றார், இங்கு நின் தாழ் வருந்த வேண்டேன் தடைபடேன் என்று அந்த பாடல். எம்பெருமான் நல்லூர் அந்த திருமணத்திற்கு நான் அந்த காலத்திலே பிறந்து நான் போகாத காரணம் இப்படி நான் வருத்தப்படுகிறேன், உனக்கு முக்தியை கேட்டு உன்னிடத்திலே நான் மிகவும் வருந்துகிறேன் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞான சம்பந்த பெருமான் 16 வயதிலேயே முக்தியை எய்தினார். அதற்கு அடுத்தது முக்தியை எய்தினார், 90 வயதிற்கு மேலே முக்தியை எய்தினார் திருநாவுக்கரசர். அதற்கு அடுத்ததாக இந்த இவர்களுக்கும் பிறகு வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரும் இளமை வயதிலேயே முக்தி எய்தினார். அதற்கு அடுத்ததாக மாணிக்க வாசகர், அதாவது மாணிக்க வாசகருடைய கால ஆராய்ச்சி கொஞ்சம் சில பேர் அவர்கள் இந்த மூவருக்கும் முற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள், சில பேர் இந்த மூவருக்கும் பிற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிலே பல கால ஆராய்ச்சிகள் இருப்பதினாலே அவரை 4வதாக வைத்திருக்கிறார்கள். அந்த வரிசை கிரமப்படிதான் வள்ளல் பெருமான் இந்த பாடல்களையும் அமைத்திருக்கிறார். அதாவது வள்ளல் பெருமானுடைய அந்த நுட்பத்தை பாருங்கள். அவர் சாதாரணமாக சொல்லலாம் இது இது என்று அவர் சொல்லலாம், ஆனால் அந்த வரிசை கிரமப்படி சொல்லுகிறார். அதனாலே அந்த இறைவனுடைய முத்தியை தழுவிய சர்புத்திர மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக வந்தவர் திருஞான சம்பந்தர். அதாவது இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்களை நம்முடைய ஆகமங்களிலே சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே முதல் மார்க்கம் இறைவனை தலைவனாக, அதாவது அவர் நம்முடைய அரசர், நாம் அவருக்கு அடிமை என்கின்ற முறையிலே பாவித்து அடிமையாக இருப்பது. இறைவன் நமக்கு தலைவன், நாம் அவருக்கு அடிமை என்று அடிமை பூண்டு தொண்டு செய்வது, இதற்கு பெயர் தாச மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக இருப்பது சர்புத்திர மார்க்கம். சர்புத்திர மார்க்கம் என்றால் இறைவன் தந்தை என்றும் தன்னை பிள்ளை என்றும் கொள்ளுவது. இது அதைவிட ஒரு படி உயர்ந்தது, இன்னும் கொஞ்சம் இறைவனுக்கு நெருக்கமாக போகிற ஒரு பாவனை. அதற்கு அடுத்ததாக தோழனாக, இறைவனை தோழனாக பாவிப்பது. இறைவனும் நாமும் ஒன்று, இறைவன் நமக்கு தோழர் என்று, இறைவனும் நாமும் ஒன்று என்று பாவிப்பது சகமார்க்கம். இது இன்னும் ஒரு படி இறைவனோடு நெருங்கி போவது, நிறைவாக வருவதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது தலைவன் தலைவி, இறைவனே தானாய், தானே இறைவனாய் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய தன்மை. அங்கே இப்பொழுது ஆண்டான் அடிமை, தந்தை மகன், தோழன் என்கின்ற உறவுகள் எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியது. அவைகள் கணவன் மனைவியைப் போல ஒன்றுபட்டு ஒத்திருக்கக்கூடிய உறவுகள் அல்ல. அதனாலே இந்த சன்மார்க்கம் என்பது கணவன் மனைவியைப் போல, அதாவது இறைவன் தலைவனாகவும் ஆன்மாவை தலைவியாகவும், இந்த தலைவி தலைவனை சேர்ந்து இன்புறுவது போல ஆன்மாக்கள் அந்த அருட்பெருஞ்சோதியை சார்ந்து பேரின்பமும் மரணமில்லாத பெருவாழ்வும் நிலையை உணர்த்துவதுதான் சன்மார்க்கம். எனவே அந்த ஒவ்வொரு மார்க்கத்தையும் உணர்த்துவதற்காகவே இந்த நால்வர் மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே சித்தியை எய்தியவர் திருஞான சம்பந்த பெருமான். அதனாலே அவருடைய சிறப்பை இங்கு வள்ளற்பெருமான் பேசுகின்றார். எம்பந்தம் அற எமது சம்பந்த வள்ளல் மொழி இயன் மனம் அணக்கும் பதம். திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். பொதுவாக எல்லாவற்றையும் தேவாரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு ஒரு பாடல்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் அந்த பாடல்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது. அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். அந்த திருக்கடைக்காப்பு என்கின்ற அந்த மொழியினாலே, அந்த அருள் மொழியினாலே என்னுடைய மலபந்தங்களை நாம் இப்பொழுது மலத்தோடு பந்தப்பட்டிருக்கிறோம், மாயையோடு பந்தப்பட்டிருக்கிறோம். துன்று மல வெம்மாயை நம்மோடு நெருங்கி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த மலம் மாயைகளோடு நான் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இந்த மலம் மாயைகளை அற்றுப்போக செய்யக்கூடியது யாருடைய பாடல்கள் என்று சொன்னால் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள். திருஞான சம்பந்தருடைய பாடல்களை நீங்கள் படித்தால் அவர் 10 பாடல்களுக்கு பிறகு 11வது ஆக ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடலிலே அவர் ஒவ்வொரு பாடலிலும் ஆணையிட்டு சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார், என்னோட நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி இறைவனை வழிபட்டால், இது அந்த பாடலிலே உள்ள கருத்துக்களின்படி செய்தால், நீங்கள் அரசா அடியார் அடியார் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்றெல்லாம் அவர் பேசுவார், ஆணையிட்டு பேசுவார். வள்ளல் பெருமான் எப்படி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை என்று வள்ளல் பெருமான் ஆணையிட்டு சொல்லுகிறாரோ, திருஞான சம்பந்தர் கூறுவதைப் போலத்தான் வள்ளல் பெருமான் கூறுகிறார். எனவே திருஞான சம்பந்தர் அப்படி ஆணையிட்டு சொல்லுவார். அதனாலே இதற்கு திருக்கடை காப்பு என்று பெயர். அப்படி அந்த திருக்கடை காப்பு என்கின்ற அந்த வள்ளல், அதாவது திருஞான சம்பந்தரை வள்ளல் என்றுதான் சொல்லுவார்கள். சம்பந்த வள்ளல், வள்ளல் பெருமானே இங்கே சம்பந்த வள்ளல் மொழி என்று குறிப்பிடுகிறார். அதாவது திருஞான வள்ளல், நம்முடைய திருவுட்பிரகாச வள்ளற் பெருமானுக்கு வள்ளலார் என்கின்ற பெயர் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே வள்ளலார் என்கின்ற பெயர் கடவுளுக்கு மாத்திரம் உண்டு. சிவபெருமானே வள்ளலார் என்று சொல்லுவார்கள், முருகப்பெருமானே வள்ளலார் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு வள்ளலார் என்கின்ற பட்டம் பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்தருக்கு வருகிறது. நீங்கள் பெரிய புராணத்தை படித்து பார்த்தால் திருஞான சம்பந்தரை வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தருடைய பெயரிலே வள்ளலார், திருஞான சம்பந்தருடைய மரபிலே வந்தவர்களாலே தொடங்கப்பட்டது வள்ளலார் ஆதீனம் என்கின்ற ஒரு ஆதீனம். அந்த ஆதீனத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் வள்ளலார் என்று பெயர் வரும். அதற்கு ஒரு உதாரணம், ஒழிவிலுடுக்கத்தை இயற்றியவர் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார். அவர் அந்த வள்ளலார் ஆதீனத்தை சார்ந்தவர். அதனாலே அந்த ஆதீனத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் வள்ளலார், அவருடைய பெயருக்கு பின்பு வள்ளலார் என்பது வரும். ஏன் அப்படி வருகிறது என்று சொன்னால், அது சம்பந்த வள்ளலுடைய மரபு என்பதினாலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட பெயர் நிலைத்திருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், வள்ளற் பெருமானும் அந்த வழி வந்தவர் ஆதலினாலே, அதாவது அந்த வழி வந்தவர் என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை தன்னுடைய இளமை காலத்திலே அவர் குருவாக கொண்டு ஒழுகினமையினாலே அவரையும் வள்ளலார், அந்த ஞான சம்பந்தருடைய மரபிலே வந்ததினாலே அவரையும் அருட்பிரகாச வள்ளலார் என்று அவருடைய சீடர்கள் பெயரிட்டு அழைத்தார்கள் என்று அவர்கள் சில பேர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு அது அது சம்மதம் இல்லை. அவர் என்ன சொல்லிவிட்டார், என்னை வள்ளலார் என்றோ சுவாமிகள் என்றோ அழைக்க வேண்டாம், ராமலிங்கம் என்று கூப்பிட்டால் போதும் என்று வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டார்கள். இந்த வள்ளலார் என்கின்ற பெயர் தொழூர் வேலாயுத முதலியார் கொடுத்தது. ஏன் அவர் அப்படி கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் இதுதான், திருஞான சம்பந்தரை அவருடைய மரபி அவரை குருவாக கொண்டு ஒழுகி அவருடைய மரபிலே வந்ததினாலே இவரையும் வள்ளலார் என்று அவர் அழைத்தார் என்று சொல்லுவார்கள். சரி, இது இந்த அளவிலே நிற்க, இப்படி சம்பந்த வள்ளல் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடை காப்பு உன்னுடைய திருவடியிலே மணக்கின்ற பதம், அந்த பாடல்கள், அந்த பாடல்களாலே பாமாலையினாலே அந்த இறைவனுடைய திருவடி மணக்கின்றது, அப்படிப்பட்ட பதத்தினை உடையவர் என்று இங்கு வள்ளற் பெருமான் முதலிலே சம்பந்த பெருமானுடைய சிறப்பை பேசுகிறார். எனவே எம்பந்தம் அற என்னை போன்றவருடைய மலபந்தங்கள் மாயாபந்தங்கள் முற்றும் அற்றுப்போகும்படியாக நாங்கள் மிகப்பெரிய முத்திசுத்தி நிலைகளை அடைவதற்கு எங்களுக்கு துணை செய்வதாகிய திருக்கடைக்காப்பு என்கின்ற நூலினாலே எங்களுக்கு அருள் செய்து அந்த பாமாலையை இறைவனுடைய திருவடிக்கு சூட்டி அதனாலே இறைவனுடைய திருவடி மணக்கின்ற பதம் என்று இங்கு வள்ளற்பெருமான் குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு குறிப்பு என்ன என்று சொன்னால், திருஞான சம்பந்தரை பற்றி வள்ளல் பெருமான் ஆளுடைய பிள்ளைகள் அருண்மணி மாலை என்று, ஆளுடைய பிள்ளையார் மாலை என்று அருளி இருக்கின்றார்கள். ஆளுடைய திருஞான சம்பந்தரை பற்றிய பாடல்கள், நால்வர் பெருமக்களை பற்றிய பாடல்களும் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக பல்வேறு இடங்களிலே திருஞான சம்பந்தரை பற்றிய பாடல்கள் வருகின்றன. அதையெல்லாம் நம்முடைய அன்பர்கள் நம்முடைய திருவருட்பாவிலே படித்து பார்க்க வேண்டும். திருக்கடைக்காப்பை பற்றியும் வள்ளற்பெருமான் சொல்லுகிறார். திருக்கடைக்காப்பு அதனால் எனக்கு அறிவித்த திறத்தை என்றெல்லாம் பாடுகின்றார்கள். நீங்கள் கடைக்காப்பு திருக்கடைக்காப்பு என்று தேடினாலும் அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் வரும். அதனாலே நேரம் கருதி இது எப்பொழுது நாம் இது தேவையான விளக்கம் என்பதனாலே இதை நாம் இங்கே தெரிவித்தோம். அதனாலே இது சம்பந்தமான பாடல்களை நீங்கள் திருவருட்பாவிலே கண்டுகொள்ளும்படி வேண்டிக் கொண்டு இப்பொழுது அதற்கு அடுத்த வரியை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். அதற்கு அடுத்ததாக, ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் என்று வள்ளற்பெருமான் பாடுகின்றார்கள். இப்பொழுது முதலிலே ஞான சம்பந்தரை பாடினார்கள், இப்பொழுது திருநாவுக்கரசரை பாடுகின்றார்கள். ஈவரசர் என்று சொன்னால் கொடையாளர், கொடுக்கின்றவர். ஈ என்று சொன்னால் கொடுப்பது, கொடுக்கின்றவர் என்று அர்த்தம். ஈவரசர் எம்முடைய நாவரசர், அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகள் அருட்பணி செய்தார் பொருட்பணி செய்தார், அதை போலவே திருநாவுக்கரசு சுவாமிகளும் நிறைய பணிகளை செய்திருக்கின்றார். அவர்கள் செய்தது மிகப்பெரிய பணி. அதாவது அவருடைய இளமை காலத்திலேயே அவர் மிகப்பெரிய சோலைகளை வளர்த்து அவர் குளங்களையெல்லாம் வெட்டி பொருள் ஈர்ந்து அவர் எல்லோருக்கும் நன்மை செய்தார். அவருடைய இளமை காலத்திலேயே அவர் அப்படி இருந்திருக்கிறார். அதனாலே வள்ளற்பெருமான் இங்கே அவரை ஈவரசர் கொடுப்பதிலே அரசர் என்று வள்ளற்பெருமான் பேசுகின்றார். ஈவரசர் எம்முடைய நாவரசர், அதாவது அவருக்கு திருநாவுக்கரசு என்கின்ற பெயர் இறைவனாலே அது கொடுக்கப்பட்டது. அதாவது அவர் இறைவனை செந்தமிழ் பாடல்களிலே பாடி துதித்து வழிபட்டமையினாலே அவரை இறைவனே, அதாவது அசரீரி என்று சொல்லுவார்கள், அந்த அசரீரியே அவருக்கு நாவுக்கரசு என்கின்ற அந்த பட்டத்தை வழங்கியது என்று பெரிய புராணம் பேசுகின்றது. பாவுற்றலர் செந்தமிழ் இன்சொல் வளப்பதிக தொடைபாடிய பான்மையினால் நாவுக்கு அரச சென்று உலகு ஏழினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று வானிடை மொழி தோன்றியது என்று பெரிய புராணம் பேசுகிறது. ஒரு மொழி, அதாவது வானத்திலே ஒரு அசரீரி தோன்றி நாவுக்கரசர் என்கின்ற நீ இறைவனை இறைவனை செந்தமிழ் பாடல்கள் பாடி சிறப்பிப்பதினாலே உன்னுடைய பெயர் நாவுக்கரசன் என்கின்ற உன்னுடைய பெயர் இரேழு உலகங்களிலும் சிறந்து விளங்கட்டும் என்று இறைவனே அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். அதனாலே வள்ளல் பெருமான் எம்முடைய நாவரசர், எவ்வளவு வள்ளல் பெருமானுக்கு எவ்வளவு அன்பு பாருங்கள் அருளாளர்கள் மீது. அதாவது கற்றாரே கற்றாரே காமுருவர் என்பது ஒரு பழமொழி, படித்தவர்களை படித்தவர்களுக்கு பிடிக்கும். அந்த எந்த குணம் யாருக்கு உள்ளதோ அந்த குணம் உள்ளவர்களே அவர்களுக்கு பிடிக்கும். அதுபோல இந்த நாவுக்கரச பெருமான் மிகப்பெரிய அருளாளர் என்பதினாலே வள்ளல் பெருமான் அப்படியே உரிமை கொண்டாடுகிறார். ஈவரசர் எம்முடைய நாவரசர், என்னுடைய நாவரசர், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்று எப்படி நாம் உரிமையாக சொல்லுகிறோமோ அதே போல மிக அழகாக இங்கே எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம். இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று சொன்னோம். அதே போல நாவுக்கரசர் பாடிய பாடல்களுக்கு என்ன பெயர் என்று சொன்னால், நாவுக்கரசர் பாடியதற்கு பெயர் தான் தேவாரம். ஆனால் இப்பொழுது பொதுவாக இவர்கள் மூன்று பேரும் பாடியதை தேவாரம் என்று வழங்குகிறார்கள். அது பொது வழக்கு. ஆனால் சிறப்பு வழக்கு நாவுக்கரச பெருமான் பாடியதுதான் தேவாரம். நாவுக்கரச பெருமானுடைய பாடல்களிலே மிக இசையமைப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அவர் திருத்தாண்டகம் முதலிய பலவற்றை பாடியிருக்கிறார். அதனாலே அவருடைய பாடல்களே இசை அதிகம் என்பதனாலே இங்கு வள்ளல் பெருமான் அதையும் குறிப்பிட்டு சொல் பதிக இசை பரிமளிக்கும் பதம். அப்படி அந்த இசை இறைவனுடைய திருவடியிலே அப்படியே பரிமளிக்கின்றதாம் அந்த பாடல்கள். அப்படிப்பட்ட இந்த நாவுக்கரச பெருமானுடைய அந்த பதிகத்தை ஏற்று அப்படியே ஜொலிக்கின்ற பரிமளிக்கின்ற பதம் என்று இங்கு மிக அழகாக வள்ளல் பெருமான் நாவுக்கரச பெருமானுடைய சிறப்பையும் அது இறைவனுடைய திருவடியில் விளங்குகின்ற சிறப்பையும் மிக அழகாக பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமியருடைய சிறப்பை பேசுகின்றார். ஏவலார் புகழ் எமது நாவல் ஆறுவுரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் என்று மிக அழகாக பேசுகிறார். இங்கே ஏவலார் புகழ் எமது நாவல் ஆறுவுரர் என்று சொல்கிறார். ஏவலார் என்றால் வேந்தர்கள் என்று அர்த்தம். அதாவது வில் தொழிலில் வல்ல வேந்தர்கள், ஏவுதல் ஆகிய தொழில்களை செய்கின்றவர்கள், அதாவது கட்டளை செலுத்துகின்றவர்கள், ஆட்சி அதிகாரம் செலுத்துகின்றவர்கள், அல்லது விற்றொழில் வில் தொழில் உடையவர்கள் என்ற அர்த்தம். இப்படி பல பொருள்களை அதற்கு கொள்ளலாம். அப்படி ஏவலார் யார் ஏவலார்கள் என்று சொன்னால், ஏவலார் என்றால் அரசர், அரசர்களெல்லாம் புகழ்கின்றவர்கள் எம்முடைய நாவலாரூரர், எமது நாவலாரூரர். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரூரர் என்கின்ற பெயர். ஏனென்று சொன்னால் அவர் அந்த திருவாரூர் உடையவர். அவர் அங்கே திருவாரூரிலே அவர் சிறப்பு பெற்றமையினாலே அவரை ஆரூரர் என்று சொல்லுவார்கள். அதனாலே நாவல் ஆரூரர் சுந்தரருக்கு ஆரூரர் என்று குறிப்பிடுவார்கள். அதனாலே அங்கே வள்ளல் பெருமான் அதையே இங்கு குறிப்பிடுகிறார்கள். நாவல் ஆரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது நாம் திருஞான சம்பந்தர் பாடியது திருக்கடை காப்பு, திருநாவுக்கரசர் பாடியது தேவாரம் என்று சொன்னோம். அதை போல இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதற்கு திருப்பாட்டு என்று பெயர். அவருடைய பாடலுக்கு திருப்பாட்டு என்றுதான். அதை வள்ளல் பெருமான் இங்கே அந்த பாட்டை அதனுடைய பெயரை சொல்லியே குறிப்பிடுகிறார். இதெல்லாம் மிக நுட்பமான கருத்துக்கள். அதை பெரியபுராணம் அந்த அதை படித்து அதை படித்திருப்பவர்களுக்கு இந்த நுட்பம் தெரியும். அதை வந்து நாம் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதனாலே இங்கே ஒரு நுட்பமான கருத்து, இன்னொரு நுட்பமான கருத்து, பொதுவான கருத்து. ஏவலார் புகழ் எமது நாவலார் ஊரர் என்று சொன்னால் அரசர்களெல்லாம் புகழக்கூடியவர்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வாழ்க்கையிலே அவர் இரண்டு அரசர்களோடு சம்பந்தப்பட்டவர். ஒன்று 63 நாயன்மார்களில் ஒருவராகிய நரசிங்க முனையரையர். நரசிங்க முனையரையர் என்பவர் அந்த அரசர். அவர் அந்த 63 நாயன்மார்களிலேயும் ஒருவர், அவர் அரசர். அவர் அங்கே வீதியிலே அங்கே நகர்வலம் வருகிற போது இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிற போது அவருடைய தந்தை தாயினிடத்திலே போய் இந்த குழந்தையை நான் வளர்க்கட்டுமா என்று சொல்லி அவர் கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவருடைய மனைக்கு எடுத்து கொண்டு போய் அந்த அரண்மனையிலே தான் அவர் வளர்ந்தார். அதனாலே ஒரு அரசராலே அவர் வளர்க்கப்பட்டவர். அதற்கு அடுத்ததாக சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் என்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நண்பராக இருந்தார். அவருடைய வரலாறும் 63 நாயன்மாருடைய வரலாறிலே வருகிறது. ஆக இப்படி இந்த குறிப்பாக இந்த இரண்டு அரசர்களாலும் புகழப்படுகின்றவர் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். அது இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நாம் பெரிய புராணத்தை ஒட்டி சிந்திக்கிற போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு கருத்து. அதனாலே அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த திருப்பாட்டு மிக அழகாக நன்னுகின்ற பதம் இருக்கின்ற பதம் ஏவலார் புகழ் எமது நாவல் ஆரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் என்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பாட்டு இருந்து அழகு செய்கின்ற திருப்பதம் என்று வள்ளல் பெருமான் இங்கு மிக அழகாக பாடுகின்றார். அதற்கு அடுத்ததாக அந்த வரிசை கிரமத்திலே இப்பொழுது மாணிக்கவாச சுவாமிகளை பற்றி பேசுகின்றார். ஏதவூர் தங்காத வாதவூர் எம் கோவின் சொல்பணி அணியும் பதம். ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோவின் இன் சொல்மணி அணியும் பதம் என்று பேசுகின்றார். இங்கே ஏதவூர் என்று சொன்னால் குற்றம் பொருந்திய ஊர் என்று அர்த்தம். இங்கே குற்றம் பொருந்திய ஊர் என்று சொன்னால் ஊர் என்றும் பொருள் கொள்ளலாம், ஒரு இடம் என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது குற்றம் பொருந்திய தன்மை, குற்றங்களில் சென்று சேராதவர், குற்றங்களில் நில்லாதவர், குற்றங்கள் அற்றவர் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி ஏதவூர், அப்படி குற்றங்களே இல்லாத மாணிக்கவாச சுவாமிகள் பிறந்த ஊர் திருவாத ஊர். அதனாலே அவரை திருவாத ஊரர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த திருவாத ஊர் எங்கோவின் இன்சொல்மணி அணியும் பதம், அந்த அந்த மாணிக்கவாச சுவாமிகள் எழுதிய திருவாசகம் என்கின்ற மணியை அணிந்திருக்கக்கூடிய திருப்பதம் என்று இங்கு வள்ளற்பெருமான் பேசுகின்றார். அதாவது வள்ளற்பெருமான் மிக விரும்பிய நூல்களிலே திருவாசகம் மிக உயர்ந்த நூல். வள்ளற்பெருமான் அதை ஒரு பனை ஓலையிலே கட்டி தன்னுடைய குடுமியிலே சொருகியிருந்தார் இளம் வயதிலே என்றெல்லாம் நமக்கு செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது படித்துக் கொள்வதற்கு அதை அதை மரியாதை கருத்தி, அதாவது அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சாஸ்திரங்களை இடுப்புக்கு கீழே வைக்க மாட்டார்கள். இடுப்புக்கு கீழ் வைத்தால் அது மரியாதை குறைவு என்பதனாலே அருள்நூல்களை சாஸ்திரங்களை இடுப்புக்கு கீழ் வைக்க மாட்டார்கள். ஒன்று குழந்தையை போல அப்படி ஒரு மார்போடு அனைத்து புத்தகங்களை வைத்திருப்பார்கள், இல்லை என்றால் தோல் மீது வைப்பார்கள், அப்படி இல்லை என்றால் தலை மீது வைப்பார்கள். இது அந்த உயர்ந்த அருள்நூல்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை. இடுப்புக்கு கீழ் வைக்க மாட்டார்கள், தொடையிலேயும் வைத்து படிக்கின்ற பழக்கம் இல்லை. அதற்காகத்தான் ஒரு பலகை போல ஒரு புத்தக பலகை இருக்கும், அந்த புத்தக பலகையை வைத்து அந்த புத்தக பலகைகளை வைத்து அதை பிரித்து படிப்பார்கள். அது அந்த அந்த காலத்திலே சான்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை. இன்றைக்கு நமக்கு அந்த கால மாற்றத்தினாலே இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இடுப்புக்கு கீழ் சாஸ்திரங்களை வைக்க கூடாது என்பது ஒரு மரபு. அப்படி இந்த இந்த பெருமான் அதை தலையிலே வைத்திருந்தார். அந்த மரபை அவர் மதிக்கும் பொருட்டு அந்த திருவாசகத்தை, அந்த காலத்திலே சட்டை கிடையாது, வைத்தால் அவர் இடுப்பு வேட்டியிலே சொருகி வைக்க வேண்டும். ஆனால் அப்படி வைக்க பெருமானுக்கு மனம் இல்லை. அதனாலே அவர் தன்னுடைய தலையிலே குடுமியிலே சொருகியிருந்தார் என்று சொல்லுவார்கள். அது ஒரு கருத்து. அப்படி இந்த திருவாசகம் மிக உயர்ந்தது. வள்ளல் பெருமான் படித்த நூல்களிலே, வள்ளல் பெருமான் இளமையிலே மிகவும் பெரிதும் ஈடுபட்ட நூல்களிலே திருவாசகம் மிக உயர்ந்தது. திருவாசகத்தினுடைய ஒரு பெரிய விரிவாகவே திருவருட்பா இருக்கிறது. திருவாசகத்தினுடைய பல கருத்துக்கள் திருவருட்பாவிலே எடுத்து கையாளப்பட்டிருக்கின்றன. எனவே மிக உயர்ந்த திருவாசகம். இன்னும் திருவாசகத்தை படிக்கின்ற போது அந்த உருக்கம், எப்படி அருட்பாவை படித்தால் ஒரு நமக்கு ஒரு உருக்கம் ஏற்படுகிறதோ அதே அந்த ஆன்ம உருக்கத்தை நமக்கு தரக்கூடியதாகவே திருவாசகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அன்பர்கள் நேரம் இருக்கிற போது திருவாசக பாடல்களையும் படித்து அந்த இறைவனுடைய அந்த பெருமையை உணர்ந்து அந்த மன உருக்கத்தை, மன நெகிழ்ச்சியை, அந்த ஆன்ம அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதாவது நாம் எல்லா நூல்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு மூன்று நூல்களை ரெஃபரன்ஸ், அதாவது பார்வைக்காக சொல்லியிருக்கிறார். முதல் நூல் திருக்குறள், அதை தன்னுடைய திருக்குறளை தன்னுடைய அருட்பாக்களிலேயே வள்ளலார் எடுத்தாண்டிருக்கிறார், அந்த பாடலையே எடுத்தாண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக திருமந்திரம், அதற்கு அடுத்ததாக திருவாசகம். அதாவது சாஸ்திரங்களிலே சிறந்தது திருமந்திரம், தோத்திரங்களிலே சிறந்தது திருவாசகம் என்று வள்ளல் பெருமானே இந்த மூன்று நூல்களையும் நமக்கு சிபாரிசு செய்கிறார். அதனாலே இந்த மூன்று நூல், அடுத்தது திருவருட்பா ஆகிய இந்த நான்கு நூல்களும் நமக்கு மிக உயரிய நூல்கள், மிக ஒப்பற்ற நூல்கள். அதனாலே இந்த கால வரிசைப்படி திருக்குறள் மிக பழமையானது, திருமந்திரம் மிக பழமையானது, திருவாசகம் மிக பழமையானது, அதே போல அருட்பாவும் மிக அருட்சிறப்பு வாய்ந்தது ஆகிய இந்த நான்கு நூல்களையும் நாம் தவறாது படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த நூல்கள் இப்பொழுது ஆங்கிலத்திலே இருக்கிறது. திருக்குறள் ஜியு போப் அவர்களாலே கிட்டத்தட்ட பல போன நூற்றாண்டிற்கு அந்த பகுதிகளிலே, நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது மொழிபெயர்க்கப்பட்டு மிக அற்புதமான ஒரு நூலாக இருக்கிறது. அதே போல திருவாசகத்தையும் ஜியு போப் அவர்களே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே போல திருமந்திரத்துக்கும் மொழிபெயர்ப்பு கிடைக்கின்றது. திருவருட்பாவுக்கு அந்த ஒரு குறை இருக்கிறது. 6 திருமுறைகளும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு அது வர வேண்டும். அதற்கு இப்பொழுது நிறைய பேர் பிரயத்தனப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருவருட்பாவை பதிப்பித்த பதிப்பு செம்மல் ஆ பாலகிருஷ்ணம் பிள்ளை அவர்கள் முக்கியமான திருவருட்பாக்களை எடுத்து, கிட்டத்தட்ட 100 திருவருட்பாக்களை எடுத்து அவர் மிக அழகாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டிலே அவர் மிக அழகாக திருவருட்பாவை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் அது அவருடைய கடைசி காலத்திலே அவர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு கிட்டத்தட்ட அவர் செய்திருக்கிறார். அதுவும் கூட வள்ளலார் .org ஆகிய இணையதளங்களிலே கிடைக்கின்றன. அதை போல இன்றைக்கு மற்ற அன்பர்கள் பல பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்பாவினுடைய அந்த உரை ஆங்கில உரையாக்கத்தை செய்கிறார்கள். அது முழுமை பெற வேண்டும். எப்படி திருவருட்பாவிற்கு உரை நூல்கள் இருக்கின்றனவோ, செம்பதிப்பு இருக்கின்றனவோ, அதே போல ஆங்கிலத்திலே நல்ல அறிஞர்களை கொண்டு நல்ல சன்மார்க்கம், சமயம், வேதாந்தம், சித்தாந்தம், தமிழ் அறிவு, ஆங்கில அறிவு இவையெல்லாம் கலந்து ஒரு நல்ல உரையாக அந்த ஆங்கில உரை, திருவருட்பாவிற்கு ஒரு ஆங்கில உரை வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் அது உலக சமுதாயம் முழுக்க அது பயன்படும். ஏனென்று சொன்னால் ஆங்கிலத்தினுடைய ஆட்சி உலகம் முழுக்கவும் நடக்கின்றது. அதனாலே ஆங்கிலத்திலே அந்த நூல் நமக்கு கிடைத்து விட்டால் வள்ளலாருடைய 6 திருமுறைகளும் வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியும் ஆங்கிலத்திலே கிடைத்தால் அது அதைவிட ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வீச்சு நாம் எட்டிய ஒரு நிலை அது மிகச்சிறந்த நிலையாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு இன்டர்நேஷனல் உலக அளவிலே அதை நாம் கொண்டு போவதற்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். வள்ளல் பெருமான் எப்படியாவது அதை அவர் அதுக்கு அதற்கு உரிய அன்பர்களுக்கு வள்ளல் பெருமான் திருவருள் செய்து வள்ளல் பெருமான் அதை செய்விக்க வேண்டும் என்றால் நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்கள் இந்த திட்டப்பணியை எடுத்துக்கொண்டு நல்ல அறிஞர்களை, ஏனென்று சொன்னால் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள், அங்கே தமிழும் சைவமும் சன்மார்க்கமும் வேதாந்தமும் சித்தாந்தமும் ஆங்கிலமும் அறிந்த ஒரு அறிஞர் குழுவை ஏற்படுத்தி வள்ளலாறு யூனிவர்சல், இது மிகப்பெரிய திட்டப்பணி. அதாவது இதற்கு பொருட்செலவாகும், இதற்கு நல்ல அறிஞர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது பல அறிஞர்களுடைய தொடர்பு நம்முடைய வள்ளலாறு யூனிவர்சல் மிஷனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று, அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எளியனுடைய கருத்து. அதை அன்பர்கள் முயற்சி செய்வார்கள், முயற்சி செய்வார்களாக. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் இந்த 4 நிலைகளிலே அவர் குறிப்பிட்டார். முதலிலே இப்பொழுது இந்த 4 அடியவர்களை பற்றி குறிப்பிட்டார். 4 அடியவர்களை பற்றி குறிப்பிட்டு அதற்கு அடுத்ததாக அந்த அடியவர்களுக்கு இறைவன் செய்த சிறப்பை குறிப்பிடுகிறார். முதலிலே இந்த ஏதவூர் தங்காத வாதவூர் என்கின்ற வரிக்கு அடுத்த வரியிலே இறைவனுடைய அந்த இறைவன் அப்பர் பெருமானுக்கு செய்த ஒரு அருள் அற்புதத்தை, அவருக்கு அருளிய அந்த அற்புதத்தை அங்கு குறிப்பிடுகிறார். எல்லூரு மணிமாள நல்லூரில் அப்பர் முடி இடைவைகி அருள் மென்பதம். அதாவது நல்லூர் என்கின்ற அந்த ஊரிலே அப்பர் பெருமானுக்கு திருநாவுக்கரசர் பெருமானுக்கு, அதாவது திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொன்னால் 2 சொல்லும் ஒருவரையே குறிக்கும். அப்பர் என்பது அவருடைய வயது கருதி அவர் சைவத்திற்கு தந்தையாக இருப்பதினாலே அவரை அப்பர் என்று எல்லோரும் அப்பன் என்கின்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஆர்விகுதி சேர்த்து அப்பர் என்று அழைப்பது மரபு. அவருடைய பெயர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் பெருமானுக்கு இறைவன் என்ன செய்தார் என்று சொன்னார், ஒளிமிகுந்த மணிகளை இழைத்து கட்டப்பட்ட மாளிகைகளை உடைய அந்த உயர்ந்த நல்லூர் என்கின்ற அந்த ஊரிலே அப்பர் பெருமானுக்கு அவர் திருவடி தீட்சையை அருளினார் என்பது பெரிய புராணத்திலே வரக்கூடிய செய்தி. அதை வள்ளல் பெருமான் இங்கு நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். அந்த எல்லூரு மணிமாட நல்லூரில் அப்பர் பெருமானுடைய அந்த அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை அருளிய திருப்பதம் என்று இறைவனுடைய திருப்பதத்தை புகழ்கின்றார். அதற்கு அடுத்ததாக இன்னொரு இதுவும் திருவடி சம்பந்தப்பட்ட வரலாறு தான். இது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு வேடிக்கையான வரலாறு. எடுமேலென தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிந்து ஏதும் ஏறும் பதம். இந்த பாடலை வள்ளல் பெருமான் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லுகிறார். இந்த வரலாற்று சிந்தித்தால் இந்த இதுல இருக்கக்கூடிய நயம் உங்களுக்கு புரியும். திருவதிகை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே சித்தவட மடம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. திருவதிகை என்றால் பன்ருட்டி, திருவதிகை வீரட்டானம். அந்த இடத்திற்கு போகிற போது வழியிலே சித்தவட மடம் என்கின்ற இடம் எப்பொழுதும் இருக்கிறது. அங்கே ஒரு அங்கே ஒரு மடம் கோயில் இருக்கிறது. அந்த சித்தவட மடத்திலே ஓய்வெடுப்பதற்காக, ஏனென்று சொல்ல அந்த காலத்திலே நடந்துதான் போக வேண்டும் அல்லவா, அதனால் அவர்கள் நடந்து போகிறார்கள். நடந்து போகிற போது அந்த சித்தவட மடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்துக்கிறார், தூங்குகிறார். தூங்கி கொண்டிருக்கிற போது அவருக்கு அது மடம் என்பதனாலே பல பேர் அங்கே படுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தனி அறை அப்படியெல்லாம் கிடையாது, மடத்திலே அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அப்படி படுத்துக் கொண்டிருக்கிற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தலை மீது யாரோ ஒருவருடைய கால் படுகிறது. இப்ப நாம் தூங்குகிற போது நம்முடைய தலையிலே யாரோ ஒருவருடைய கால் பட்டால் நாம் என்ன செய்வோம், என்னடா இது யாரோ நம்மை. அது மடம் என்பதனாலே அவரிடம் போய் நீங்கள் ஏன் அப்படி ஒரு முறை அது கேட்க முடியாது. அதனால இவர் என்ன செய்கிறார், சரி அவர் எழுந்தெடுத்து பார்க்கிறார். அங்கே ஒரு மிக வயதான ஒரு வேதியர் படுத்து தூங்குகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார், பாவம் இவருக்கு ரொம்ப வயதாகிவிட்டது, இவர் அசதியின் காரணமாக தெரியாமல் நம்முடைய தலையிலே இவர் கால் இவருடைய கால் பட்டுவிட்டது, சரி நாம் வேறு பக்கம் எழுந்தரித்து படுப்போம் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் படுத்திருந்த இடத்தை விட்டு வேறு பக்கம் வந்து வேறு பக்கம் தலை வைத்து படுத்துக் கொண்டார். படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். மறுபடியும் அதை போலவே மறுபடியும் கால் படுகிறது. என்னடா இது யார் மறுபடியும் என்று பார்த்தால் அதே வேதியர் மறுபடியும் அவர் படுத்திருந்த இடத்திலே வைத்து வந்து மறுபடியும் அந்த எப்படி அந்த உறங்குகிற போது அந்த கால் படுகிறதோ அதை போல முன்பு எப்படி நடந்ததோ அதை போலவே இப்பொழுதும் நடக்கிறது. இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்து விட்டது. அதாவது வேற ஆள் என்றாலும் பரவாயில்லை, ஒரே ஆள் அவரும் அங்கு முன்பு அப்படி செய்கிறார் இப்பொழுதும் இப்படி செய்கிறார் என்று சொல்லி இவர் என்ன சொன்னார், எடுமேல் காலை எடு மேல மேல் மேல் என்னுடைய திறத்திலே உன்னுடைய காலை படாமல் உன்னுடைய காலை எடப்பா என்று மிக கோபமாக பேசுகிறார். அப்படி பேசுகிற போது இறைவன் கேட்கிறான், ஏனப்பா எனக்கு உன்னுடைய தலையிலே கால் வைக்கிற அளவுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா என்று, எனக்கு அவ்வளவு உரிமை இல்லையா என்று இறைவன் கேட்கிறான். அப்பொழுது கேட்டு அவர் மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது வந்தது இறைவன், அவருடைய திருவடி, அவருடைய திருவடியை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தலையிலே சூட்டுவதற்காக அவர் இப்படி ஒரு விளையாடலை செய்தார் என்று சொல்லுவார்கள். அதை வள்ளல் பெருமான் எப்படி சொல்லுவார், எடுமேல் எடையா காலை என்று சொல்வது போலவே வள்ளல் பெருமான் சொல்கிறார், எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடும். அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார், ஏன் என்னுடைய தலையிலே உன் காலை வைக்காதே என்று வேறிடத்திலே மாறிப்படுத்தும் கூட இழை வலிந்து ஏறும் பதம், இல்லை இல்லை உன்னுடைய திருவடியில்தான் நான் கால் வைப்பேன் என்று வலிய போய் இறைவன் திருவருள் செய்தான் என்று அந்த பாடலே ஒரு அந்த வரியே வள்ளல் பெருமான் ஒரு நயமாக அழகாக அந்த சம்பவம் நடந்த இடம் அது எப்படி அந்த சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலையை அப்படியே இந்த இரண்டு வரிகளிலே மிக அழகாக பேசுகிறார். எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிந்து ஏறும் பதம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சித்தவட மடத்திலே கிடைத்த அந்த மிக அழகான அந்த அற்புத பேற்றை வள்ளல் பெருமான் இங்கு பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த தூது போன வரலாற்றை இங்கு குறிப்பிடுகிறார். எழில் பறவை இசைய ஆரூர் மருகின அருள் கொண்டு இராமுழுதும் உழவும் பதம் என்று குறிப்பிடுகிறார். மருகு என்றால் வீதி. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். பிறகு அவருக்கு முன்பு பறவை நாச்சியாரோட பறவை நாச்சியாரோடு அவருக்கு திருமணமாகி இருந்தது அல்லது அவர் காதல் கொண்டிருந்தார். இப்பொழுது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதினாலே இவர் திருவாரூருக்கு வருகிற போது பறவை நாச்சியாருடைய மாளிகைக்கு போக முடியவில்லை. அவருக்கு கோபம், எந்த பெண்ணுக்கும் உள்ள கோபம் அது, நம்முடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்று அவருக்கு கோபம். ஆனால் இவருக்கு என்ன செய்வது, அவரும் மனைவி அவரை சமாதானப்படுத்த வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரையாவது தூது அனுப்பினால் தேவலாம். யாரை தூது அனுப்பலாம் என்று சொன்னால், இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நண்பர்கள் கொஞ்சம் உதவி செய்வார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் நம்முடைய வயதுக்கு ஒத்தவர்களாக இருப்பார்கள், நம்முடைய குணத்தை புரிந்தவர்களாக இருப்பார்கள். பெரியவரிடம் சொல்ல முடியாது, சின்னவரிடமும் சொல்ல முடியாது, சமமானவர்கள். அவர் அதாவது நமக்கு தோழர் என்கின்றவரிடம் சொல்லலாம். அதனாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழர் சிவபெருமான். அதனாலே அவர் என்ன சொல்கிறார், அவரையே தூதாக அனுப்பிவிட்டார். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவி என்னுடைய ஊடலை தீர்த்துவா என்று அவரே அனுப்பிவிட்டார். அப்படி அந்த சிவபெருமான், அதான் அதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. இது 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 நமக்கு கேட்பதற்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா என்று நாம் யோசித்து பார்க்கலாம், இதெல்லாம் சாத்தியமா என்று யோசித்து பார்க்கலாம். ஆனால் இவைகள் நடந்திருந்தன என்று பெரிய புராணத்தில் அருளாளர்கள் கூறுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை குறிக்கின்றது. இறைவன் எவ்வளவு பெரியவன், ஆனால் அடியவர்களுக்காக எவ்வளவு இறங்கி வந்து அவன் திருவருள் செய்கிறான் என்று இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. எழில் பறவை அழகு பொருந்திய பறவையினாச்சியார் இசைய, அதாவது அந்த சண்டை தீர்ந்து அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றுபடுவதற்கு ஆரூர் மரியின் திருவாரூர் நகரத்தில் உள்ள வீதிகளில் ஆரூர் மரியின் அருள் கொண்டு இரா முழுதும் உழவும் பதம், இரவு முழுவதும் நடக்கிறாராம், இங்கேயும் அங்கேயும் நடக்கிறார், இரா முழுதும் உழவும் பதம் என்று வள்ளல் பெருமான் அந்த இரவு போது முழுதும் பறவைக்கு தூது போன பதம் என்று இங்கே மிக அழகாக சொல்கிறார். இதை இந்த இதிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த இறைவனுடைய அந்த கருணையை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுவும் பெரிய புராணத்திலே வரக்கூடிய செய்தி, அதையும் நாம் சிந்திப்போமாக. அதற்கு அடுத்ததாக, இன்தொண்டர் பசியர கச்சூரில் மனைதோறும் இறக்கடை கொல்லும் பதம். இதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இங்கே இன்தொண்டர் என்று சொன்னால் இனிய தொண்டராகிய நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அர்த்தம். வள்ளல் பெருமான் இங்கு ஒரு அழகான ஒரு ஒரு மாற்றத்தை செய்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தொண்டர் என்றுதான் பெயர், அவரை வந்தொண்டர் என்றுதான் சொல்லுவார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெரிய புராணத்திலே வந்தொண்டர் என்று பெயர். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கு அவரை இன்தொண்டர் என்று அழகாக பேசுகிறார். இன்தொண்டர் பசியற, இனிமையாகிய தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்கிறார், திருக்கச்சூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த கச்சூருக்கு அவர் அங்கே வழிபாட்டுக்கு போகிறார். அந்த காலத்துல எப்படி என்று சொன்னால், வழிபாட்டுக்கு போகிற போது பரிசனங்களோடு போவார்கள். பரிசனம் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள், மாட்டு வண்டியிலே உணவு தானியம் அடுப்பு விறகு இதெல்லாம் போகும். ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு இடத்திலே போய் நாம் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு அதற்கான சமையலாள்கள் பரிவாரங்களோடு தான் அவர்கள் ஒரு கோயிலிலிருந்து அந்த பயண ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு போவார்கள். ஆனால் இந்த திருக்கச்சூருக்கு போகிற போது அந்த சமையல் செய்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு உடன் வர முடியாமல் போய்விட்டது, தடைபட்டு விட்டது. அதனாலே அங்கே வழிபாட்டுக்கு போன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வழிபாடை முடித்து விட்டார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசி ஏற்படுகிறது, பசி ஏற்படுகிறது. அப்படி பசி ஏற்படுகிற போது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. இவர் அரசர் வீட்டிலே வளர்ந்தவர், அந்தனர். அதனாலே இவர் மற்ற இடங்களிலே போய் உணவை யாசித்து இவருக்கு உண்ணுவதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் அந்த நாம் முன்பே சொன்னது போல அவர் நரசிங்க முனையரையருடைய வீட்டிலே வளர்ந்தவர், மிக பெரிய நல்ல செல்வ செழிப்பாக வளர்ந்தவர். அவருக்கு உணவை வேறு இடத்திலே போய் கேட்பதற்கு விருப்பம் இல்லாமல் இறைவனிடத்திலே வேண்டி கொண்டு இறைவனை சிந்தனை செய்து கொண்டு அப்படியே படுத்து விட்டார் அந்த கோயிலிலே. இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், இறைவன் என்ன செய்கிறார், இந்த இந்தொண்டராகிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசியை ஆற்றுவதற்காக மனைதோறும் இறக்கநடை, இவர் சிவபெருமான் அந்தனராக தோன்றி இவர் ஒரு ஒரு இடத்திலே போய் பிச்சை வாங்குகிறார். அவருக்கு சாப்பிடுவதற்காக அல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுப்பதற்காக மனைதோறும் ஒவ்வொரு வீடாக சென்று 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 சோறிறந்து கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து, அப்பா நீ பசியாக இருக்கிறாய் சாப்பிடு என்று இறைவன் கொடுத்தான் என்று பெரிய புராணத்திலே வருகிறது. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இறைவன் நினைத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இறைவன் நினைத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இறைவன் நினைத்தால் அங்கிருந்து அவர் திருக்கைலாயத்திலிருந்து நினைத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்நாள் முழுக்க அவருக்கு பசி இருக்காது. அப்படி அப்படி இறைவன் செய்திருக்கலாம், அப்படி செய்யவில்லை. சரி, அவர் இங்கு வந்து அவர் ஒரு நிமிடத்தில் நினைத்தால் அவர் கோடிக்கணக்கான வகையான ஆகாரங்கள் அவர்களுக்கு முன்பு வரும், ஆனால் அதையும் செய்யவில்லை. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு, ஏனென்று சொன்னால் ஒரு செயலை நாமே செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள், ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாமே ஒரு செயலை அந்த அன்புக்குரியவருக்கு செய்ய வேண்டும், அப்படி செய்தால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு இணங்க அவர் என்ன செய்கிறார், தாமே ஒவ்வொரு வீடாக போய் சோறு இருந்து கொண்டு வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து பசியாற்று வித்தார் என்று சொன்னால், இறைவன் அடியார்கள் மீது எவ்வளவு அன்புடையவராக இருந்திருக்கிறார், தன் மீது அன்புடைய அடியார்கள் மீது இறைவனும் அன்புடையவராக இருந்திருக்கிறார் என்று அது என்று சொல்வார். அதாவது இறைவனோ தொண்டர் உள்ள தொடுக்கம், தொண்டருடைய உள்ளத்திலே இறைவன் வாழ்கின்றான் என்று சொல்லுவார்கள். அதனாலே அடியார்களுக்காக எவ்வளவு இறங்கி வந்து இறைவன் அருள் செய்திருக்கிறார் என்கின்ற அந்த வரலாறு இங்கு சிந்திக்கத்தக்கது. அதற்கு அடுத்ததாக, இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசியாற்றினது, இப்பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு பசியாற்றின நிகழ்வை இங்கு சொல்லுகிறார். இலை இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அறிந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம் என்று மிக அழகாக பேசுகிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பஞ்சீலி என்கின்ற அந்த நகரத்துக்கு போகிறார், அங்கே அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறார். போகிற போது இப்பொழுது திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போவது போல பரிவாரங்களோடு அவர் போகவில்லை. திருநாவுக்கர சுவாமிகள் மிகவும் எளிமையானவர், அவர் மிகவும் வயதானவர், மிக தன்னை ஒரு தொண்டர் என்கின்ற நிலையிலே போகிறார். அவர் என்ன செய்கிறார், அவருக்கு பசி ஏற்படுகிறது, ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய எங்கேயாவது போய் சாப்பிட வேண்டும், அங்கே இங்கே போக வேண்டும், நேரமாகிவிடும், அதனாலே நாம் போய்கொண்டே இருப்போம், இறைவனை திருப்பஞ்சிலே அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் போய்கொண்டே இருப்போம் என்று சொல்லி அவர் போய்கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விடுவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விடுவோம் என்று அந்த பசியை பொருட்படுத்தாமல் இறைவனை வழிபடுவதற்கு அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, ஆனால் அவர் பசிக்கு சோரோ தாகத்துக்கு நீரோ அருந்தாமல் அவர் போய்கொண்டே இருக்கிறார். அவர் போய்கொண்டிருப்பதை, இப்படி அவர் பசியோடும் தாகத்தோடும் போய்கொண்டிருப்பதை உணர்ந்த இறைவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவருக்கு முன்பு ஒரு இடத்துல என்ன செய்கிறார், பொதிசோரையும் தண்ணீரையும் அங்கே வைத்து கொண்டு நிற்கிறார் இறைவன் நிற்கிறார். இப்பொழுது இந்த வழியிலே போகிற இவரை பார்த்து, உங்களை பார்த்தால் களைப்பாக தெரிகிறதே, இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி இறைவன் அப்பர் சுவாமிகளுக்கு அந்த பொதிசோரையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை சாப்பிட வைத்து, அவர் களைப்பாக இருக்கிறார், வயதானவராக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பஞ்சீலிக்கு அவர் உடனே போகிறார். அவர் முன்னே போகிறார், ஐயா நீங்கள் எங்கு போகிறீர்கள், நானும் திருப்பஞ்சீலிக்கு போகிறேன், நீங்களும் போகிறீர்களா, நானும் போகிறேன், சரிங்க ஐயா நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வா என்று சொல்லி அவர் முன்பு போகிறார், இவர் பின்னே போகிறார். அதை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், இலைப்புரல் அறிந்து அப்பர சுவாமிகள் இலைப்பு பெற்றதை அறிந்து, இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த கட்டுச்சோத்தினை அந்த திருநாவுக்கரசர் அருந்தும்படியாக முன்னிருந்து பின்னடக்கும் பதம், அவர் முன் போக அவருக்கு துணையாக பின்பு போகின்ற இறைவன் பின்பு போகின்றார். அப்புறம் அவர் திருப்பஞ்சீலிக்கு போகிற போது இவர் மறைந்து விட்டார், அப்பொழுதுதான் தெரிகிறது வந்தவர் இறைவன் என்பது. இப்படி இறைவனே என்ன செய்கிறார் என்று சொன்னால், பசித்த அடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்கு இறைவனே தலைப்பட்டிருக்கிறார், இறைவனே அன்னதானம் செய்திருக்கிறார் பாருங்கள். அதனாலே நாமும் உண்மையாகவே பசித்த ஏழைகளுக்கு, ஆதரவில்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு ஏன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இறைவனே இதை செய்திருக்கிறார், இறைவனே பசித்த அடியார்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார், இறைவனே செய்த சேவை அன்னதான சேவை, அதனாலே அந்த சேவையை நாமும் செய்ய வேண்டும் என்பது இங்கே வரக்கூடிய கருத்து. அதற்கு அடுத்ததாக, எரிவிறகு விற்க வளர்கூடர் தெருதொறும் இயங்கிய இறக்க பதம் என்று அதற்கு அடுத்ததாக பேசுகிறார். இது திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற ஒரு செய்தி. இந்த இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால், இது படம் திரைப்படங்களாக இது இவை வந்திருக்கின்றன, அவை உங்களுக்கு தெரியும். அதாவது பானபத்திரர் என்கின்ற அடியவருக்கு இறங்கும் பொருட்டு இறைவன் விறகு விற்பவனாக மதுரைக்கு வந்து அங்கே இவரை போட்டிக்கு பாடுவதற்கு அழைத்த இன்னொரு கர்வமுடைய அந்த இசை வல்லுநருடைய அவருடைய செருக்கை அடக்கி பானபத்திரருக்கு அருள் செய்வ அருள் செய்த வரலாறு இது திரைப்படங்களிலெல்லாம் கூட வந்திருக்கின்றன. இதனுடைய கதை சுருக்கம் என்ன என்று சொன்னால், பல பகுதிகளிலே சென்று தன்னுடைய இசைப்புலமையை நாட்டிய ஒரு இசையறிஞர் பாண்டிய நாட்டிற்கு மதுரை அந்த பாண்டிய நாட்டிற்கு வந்து அங்கே தன்னோடு போட்டி போடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று அவர் அழைக்கிறார். அழைக்கிற போது அங்கே இறைவனிடத்திலே தேவாரம் முதலிய இந்த அருட்பாடல்களை பாடக்கூடியவர், ஆனால் அவருக்கு பெரிதாக இசை தெரியாது. அவர் பாடக்கூடியவர், இவருடைய அளவிற்கு அவருக்கு இசை தெரியாது. அதனால இவர் சிறப்பாக பாடுகிறார், இறைவனிடத்திலே பாடல்களை எல்லாம் பாடுகிறார் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் அந்த போட்டியில் இருந்து விலகிக்கொள்ள நீங்கள் தான் பாட வேண்டும் என்று அரசர் சொன்ன பிறகு, இதை எப்படி நாம் இப்ப நாம் பாடி தோர்த்து விட்டால் இது நாட்டுக்கு இழுக்காகிவிடுமே என்று மனம் வருந்தி இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பிக்க, இறைவன் ஒரு விறகு விற்பவனாக வந்து அந்த இசை வல்லுனுடைய இசை வல்லுநரிடத்திலே போய் அங்கே இவருடைய பெருமையை உணர்த்தி அந்த இசை வல்லுநரை அவர் அந்த நாட்டிலிருந்து போகச் செய்து பானபத்திரருக்கு அருள் செய்தார் என்கின்ற வரலாறு அது. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், எரிவிறகு விற்க வளர்க்கூடர் தெருதொறும் எங்கிய இறக்க பதம் என்று இங்கு மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, இரு வைகையங்கரையில் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் என்று இங்கு குறிப்பிடுகிறார். இது இந்த மண் சுமந்த படலம், வைகை பிட்டுக்கு மண் சுமந்த படலம், அந்த கருத்து இங்கே வருகிறது. இதுவும் திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது. மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக மாதிரி மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு தண்டனை, அதாவது அவர் குதிரை வாங்க போன பணத்தை கோயில் கட்டி விட்டார் என்று சொல்லி அந்த அரசர் அவரை தண்டிக்கிறார். பாண்டிய மன்னன் தண்டிக்கிறான். தண்டிக்கிற போது அந்த தண்டனை அவர் தாழ முடியாது இருக்கிற போது அதனுடைய செயலாக அந்த அதை நிறுத்தும் பொருட்டாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இறைவன் வைகை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறார். அது மதுரையிலே புகுந்து விட்டதினாலே, ஊரிலே புகுந்து விட்டதினாலே ஊருக்கு ஒருவர் வந்து அந்த அணை கட்ட வேண்டும், ஊருக்குள் தண்ணீர் வராமல் இருப்பதற்கு அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு வீட்டிலிருந்தும் ஒருவர் போக வேண்டும். அப்படி ஒரு வந்தி என்கின்ற அந்த அந்த பாட்டி அந்த அவருடைய வீட்டிலே வந்தியம்மையார், அவருடைய வீட்டிலே யாரும் இல்லை, அந்த பாட்டி ஒருவர் தான், அவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்பொழுது இறைவன் என்ன செய்கிறார், ஒரு கூலி ஆளாக வந்துகிறார். கூலியோ கூலி என்று சொல்லி வந்து, அம்மா நீங்கள் எனக்கு சாப்பிடுவதற்கு பிட்டு கொடுங்கள், அதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு உங்களுடைய வீட்டு ஆளாக நான் அங்கே போய் வேலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வைகையங்கரையிலே போய் அந்த இறைவன் அங்கே அந்த பணி செய்தார் என்கின்ற அந்த கருத்து இங்கே வருகிறது. அதை இரு வைகையங்கரையில், அதாவது நீர்பெருக்கினாலே நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இருபுறமும் ஓடக்கூடிய அந்த வைகையங்கரையிலே அங்கே அந்த அணை கட்டுவதற்காக மண்ணினை எடுத்து அந்த அணையை கட்டுவதற்காக தன்னுடைய கால்களெல்லாம் புழுதிபட விளையாடுகின்ற திருப்பதம் என்று சொல்லுகிறார். அதாவது இறைவன் அங்கே போய் அணை கட்டினாரா என்று சொன்னால் அவர் அணை கட்டவில்லை, அவர் செய்ததெல்லாம் அங்கே போய் குறும்பத்தனம். அவர் என்ன செய்கிறார், பாண்டிய மன்னன் இறைவனை அடிக்கிறான் அவர் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதற்காக, என்ன செய்கிறார், அணை கட்ட வேண்டும், அதற்கு மண் கொண்டு போய் விரைவாக சேர்க்க வேண்டும். இவர் என்ன செய்கிறார், போகிறார் அந்த மண் கூடையிலே மண்ணை கொட்டுகிறார். ஐயோ அதிகமாக கொட்டி விட்டோம், என்ன செய்வது என்று அந்த கூடையிலிருந்து பாதி மண்ணை கீழே கொட்டுகிறார். ஓ ரொம்ப அதிகமாக கீழே கொட்டி விட்டோம், இந்த கூடையிலே மண் மிக குறைச்சலாக இருக்கிறது என்று மறுபடியும் கொஞ்சம் அள்ளி அந்த கூடையிலே போடுகிறார். இப்படி அப்புறம் போகிறார் வருகிறார், ஆடுகிறார் பாடுகிறார், போய் தூங்குகிறார் தெரித்து வருகிறார், இப்படி எல்லா வேலையும் செய்கிறார். ஆனால் வந்த வேலையை செய்யவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வேலை செய்பவர்கள் கண்காணிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், இவர் இவர் செய்கிற இந்த ஆட்டம் பாட்டங்களினாலே மற்றவர்களும் வேலை செய்ய மாட்டேன் என்கிறார்கள், எல்லோரும் இவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பாண்டிய மன்னனிடத்திலே அவர்கள் புகார் செய்து விட்டார்கள். இப்பொழுது இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த பாண்டிய மன்னன் இறைவனை புறம்பாலே ஊங்கி முதுகிலே அடிக்க அந்த அடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்கள் மீதும் விழுந்தது என்றெல்லாம் அந்த புராணத்திலே பேசுவார்கள். அந்த கருத்து இங்க வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, எங்கே மெய் அன்பர் உலர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மைப்பதம். அதாவது இறைவன் என்ன செய்கிறான், உண்மையான அடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எங்கே மெய் அன்பர் உலர், எந்த இடத்திலே மெய்யன்பர் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு இறைவனே எழுந்தருளுகிறான் என்று சொல்கிறார்கள். இது ஒரு உண்மையான இதனுடைய நுட்பமான கருத்து. நாம் இறைவனை போய் அடைய முடியாது. நீங்கள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் நீங்கள் இறைவனை போய் அடைய முடியாது. நாம் இறைவனை போய் அடைய முடியாது. இறைவன் தான் நம்மை வந்து சார வேண்டும். அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலே வரக்கூடிய எட்டு பாடல்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. இறைவன் யார் என்றே தெரியாது, அவனுக்கு எது என்ன என்றே தெரியாது, எதையும் நாம் சொல்ல முடியாது. வேதங்கள் எல்லாம் உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் என்றெல்லாம் அதிலே வர, எப்படி இறைவன் இருக்கிறான், அவன் என்ன, அவன் ஏகமா அநேகமா, அவன் என்ன என்றே தெரியாது. இறைவனை நாம் போய் அணைய முடியாது, சேர முடியாது. ஆனால் இறைவன் நம்மிடம் வர வேண்டும். இதைத்தான் திருமந்திரத்திலே பதியினை சென்று அணுகா பசுபாசம், ஆனால் பசி அணுகில் பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பசுவிய பசுவாகிய ஆன்மாக்களினாலும் பாசமாகிய மலத்தினாலும் இறைவனை அடைய முடியாது. ஆனால் பதி அணுகில், அந்த பதி ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே வந்தால் பசு ஆன்மா பதியாக இறைவனாக மாறி போகும். அந்த பசுவினிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மாயாமலங்கள் பாசம் முற்றிலும் நீங்கிவிடும் என்று திருமூலர் சொல்கிறார். அதனாலே அதைத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார் என் சாமி, எனது துறை என்னுயர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகிறார். வள்ளல் பெருமான் அழகா சொல்கிறார், வருங்கள், நான் அவரிடத்திலே போனேன் என்று அவர் சொல்லவில்லை, அவர் என்னிடத்திலே வந்தார் என்று சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி அட்டகத்தினுடைய எட்டாவது பாடலிலேயும் கூட என்ன சொல்கிறார், அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதிய நரசே, உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னுடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்து கொண்டு எனக்கு அருள் புரிகின்றாய் என்று நான் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்தார் என்றுதான் வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அருட்பிரகாச மாலை முதலிய எல்லா பாடல்களும் அப்படியே அமைந்திருக்கின்றன என்பது இங்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அதைத்தான் இங்கு வள்ளல் பெருமான், எங்கே மெய்யன்பர்கள் இருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு நலன் தருவதற்காக இறைவன் எழுந்தருளுகிறான். அதனாலே நம்மை நாம் மெய்யன்பராக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை, இறைவனை நம்மை தேடி வரும்படி நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இந்திரிய காரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களினாலும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினாலும் இறைவனிடத்திலே ஆன்ம அந்த பக்தியை ஏற்படுத்தி கொள்வதினாலும் இறைவனிடத்திலே அன்பை வளர்த்து கொள்வதினாலும் இந்த மூன்றினாலும் நாம் சுத்தமானால் இறைவன் நம்மிடத்திலே வருவான் என்கின்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக, எவ்வண்ணம் வேண்டையினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி இந்தருளும் பதம். உண்மையான அடியவர்கள் எதை கேட்டாலும் எவ்வண்ணம் வேண்டையினும் எப்பொழுது கேட்டாலும் இறைவன் என்ன செய்கிறான், அப்பொழுதே அருள் செய்கிறான். அவ்வண்ணம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் எங்கிருந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இறைவன் உண்மையான அடியவர்களுக்கு அருள் செய்கிறான். அதைத்தான் நாம் முன்பு பார்த்தோம். இப்பொழுது பாருங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசியினாலே படுத்திருக்கிறார். திருப்பைஞ்சிலே படுத்து நினைக்கிறார் இறைவன் வந்து அவருக்கு சோறு, அவர் பிச்சை எடுத்து கொண்டு வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அதே போல திருநாவுக்கரசருக்கும் அதே போல. அப்பொழுது உண்மையான அடியவர்களுக்கு எது வேண்டுமோ அதை அப்பொழுதே இறைவன் வழங்குகிறான். இதற்கு பல உதாரணங்கள் நம்முடைய அருளாளருடைய வரலாற்றிலேயே, ஏன் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலேயே, வள்ளல் பெருமான் திருவொற்றியூருக்கு போய் வந்து படுத்திருக்கிற போது பசியினாலே அவர் துன்பப்படுகிற போது அம்பிகை அக்காவினுடைய வடிவத்திலே வந்து அந்த உணவு கொடுத்தார் என்கின்ற அந்த கருத்தே நாம் இந்த இந்த பாடலுக்கு நாம் விளக்கமாக ஒரு உதாரணமாக கொள்ள முடியும். பல முறை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அதை போல திருவருள் செய்கிறார். ஒரு நாள் ஒரு திண்ணையிலே படுத்திருக்கிறார். திண்ணையிலிருந்து புரண்டு விழுகிற போது இறைவன் தோன்றி அவர் கீழே விழாமல் அவரை தாங்கி கீழே அவரை வள்ளல் பெருமானை வைத்துவிட்டு போய்விடுகிறார். அதை போல ஒரு கோயிலிலே திருவொற்றியூரிலே ஒரு முறை பசினாலே படுத்திருக்கிற போது வேதியர் வடிவத்திலே இறைவன் வந்து லட்டு கொடுத்து இதை நீ சாப்பிடப்பா என்று சொல்லி அருள் செய்திருக்கிறார். இதை போல உண்மையான தொண்டர்கள், ஆனால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருந்தால் நாம் வேண்டியதை எண்ணியதை எண்ணியவாறே இறைவன் கொடுப்பான் என்கின்ற கருத்து இங்கு சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய அனுபவத்தை இப்பொழுது வள்ளல் பெருமான் பேச தொடங்குகிறார். என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதயத்திருக்கும் பதம். என்னை போன்ற சிறிய அடியவனாகிய என் போன்றவனுக்கும் உன்னுடைய பொன் போன்ற கருணையை தந்து என்னுடைய இதயத்திலே இருக்கின்ற பதம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். தன்னை என் போன்றவர் என்று பல பேரினுள் ஒன்றாக தன்னை சொல்லிக் கொள்கிறார். என்னை போன்றவர்களுக்கும் என்று வள்ளல் பெருமான் தன்னை, அதாவது தன்னை மிக ஒரு கடைநிலையிலே சொல்லிக் கொள்கிறார். என் போன்றவருக்கும் நீ வந்து உன்னுடைய பொன் போன்ற கருணையை தந்து அருள் செய்கின்றாயே அப்பனே என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதுவும் இறைவன் அருள் தந்து இதயத்திலே இருக்கிறான், அந்த அடியாருடைய இதயத்திலே இருக்கிறான் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என் உயிரை அன்னபதம், என் உயிர்க்கு உயிராம் இலங்கும் செம்பதும பதம், எனக்கு உயிர் போன்ற இறைவனுடைய திருவடி. நாம் முன்பே திருவடி என்றால் என்ன என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். திருவடி என்பது திருவருட்சத்தி, இறைவனுடைய அந்த திருவருட்சத்தியே திருவடி. அந்த திருவடி திருவருட்சத்தி பதிவதுதான் திருவடி பதிவது, திருவடி இருத்தல் என்பது. அப்படி திருவருட்சத்தியே வள்ளல் பெருமானுக்கு உயிராக இருந்தது. என் உயிரை அன்னபதம், என் உயிர்க்கு உயிராய் இழந்து செம்பதும் அப்பதம், என் உயிராகி என் உயிர்க்கு உயிராக இருப்பது இறைவனுடைய திருவடி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார், தன்னளவில் சொல்லுகிறார். என் அறிவினும் பதம், என் அறிவினுக்கு அறிவாய் இருந்த செங்கமல பதம். இங்கே செம்பதுமம் என்றாலும் தாமரையை குறிக்கும், செங்கமலம் என்றாலும் தாமரையை குறிக்கும். அதாவது தாமரையை போன்ற திருவடி என்று சொல்லுகிறார். என் அறிவெனும் பதம், என் அறிவினுக்கு அறிவாய் இருந்த செங்கமல பதம், என் அறிவாகவும் என் அறிவுக்கு அறிவாகவும் இருப்பது இறைவனுடைய திருவடி என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என் அன்பெனும் பதம், என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோகநகப்பதம், என் அன்பாகிய திருவடி, நான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துவதற்கு எனக்கு வித்தாக இருந்து அருள் செய்த திருவடி என்று வள்ளல் பெருமான் இங்கு பேசுகிறார். இங்கே கோகநகம் என்றாலும் தாமரையே குறிக்கும். அதற்கு அடுத்ததாக என் தவமெனும் பதம், என் மெய்த்தவ பயனாய் இசைந்த செஞ்சலசப்பதம், என்னுடைய நான் செய்த தவத்தினாலே எனக்கு கிடைத்த திருவடி, அந்த மெய்த்தவ பயனாலே எனக்கு கிடைத்த திருவடி, என்னுடைய தவமும் என்னுடைய தவப்பலனுமாக இருக்கிற திருவடி என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். செஞ்சலசம் என்றாலும் தாமரையே குறிக்கும். இங்கே அழகு என்ன என்று சொன்னால், அந்த ஒரே வார்த்தையை வள்ளல் பெருமான் பயன்படுத்தாமல் செம்பதுமம், செங்கமலம், கோகநகம், செஞ்சலசம் என்று தாமரைக்கு உள்ள நான்கு வெவ்வேறு சொற்களை இங்கு பயன்படுத்துகிறார் என்பது வள்ளல் பெருமானுடைய அவருடைய அந்த அருள் அறிவுக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவர் எல்லாம் அறிந்தவர், அதனாலே மிக அழகாக அவர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக என் இரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம், என்னுடைய இரு கண்களாகவும் அந்த கண்களுக்கு இனிய காட்சியாகவும் இருந்து அருள் செய்கின்ற திருவடி என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என் செல்வமாம்பதம், என் மெய்ச்செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம் என்று பேசுகிறார். என்னுடைய செல்வமாக இருக்கிற திருவடி, என்னுடைய அருள், அதாவது இறைவனுடைய திருவடி அருட்செல்வம், அது பொருட்செல்வம் அல்ல, அது அருட்செல்வம். அதை போல எனக்கு இன்றியமையாத செல்வங்களையெல்லாம் எனக்கு வழங்கி அருள் செய்கின்ற திருவடி என்று மிக அழகாக பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக என் பெரிய வாழ்வான பதம், என் கழிப்பாமிரும் பதம், என் நிதியாம் பதம், எனக்கு பெரிய மரணமில்லாத பெருவாழ்வு என்கின்ற பெரிய வாழ்வாக எனக்கு இருக்கின்ற பெரிய பதம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய கழிப்பாமிரும் பதம், என் பெரிய வாழ்வான பதம், என் களிப்பாம் இரும்பதம், என் நிதியாம் பதம், எனக்கு செல்வமாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருப்பது இறைவனுடைய திருவடி என்று பேசுகின்றார். என் தந்தை தாய் எனும் இணைப்பதம், எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அருள் செய்வது இறைவனுடைய திருவடி என்று பேசுகிறார். என் தந்தை தாய் எனும் இணைப்பதம், என் உறவாம் பதம், எனக்கு உறவாகவும் இருப்பது இறைவனுடைய திருவடி, எனக்கு நட்பாக இருப்பது இறைவனுடைய திருவடி என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என் குருவெனும் பதம், எனக்கு குருவாக இருப்பது இறைவனுடைய திருவடி. என் இட்ட தெய்வ பதம், எனக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பது இறைவனுடைய திருவடி. எனது குலதெய்வ பதம், எனக்கு குலதெய்வமாக இருப்பது இறைவனுடைய திருவடி. இங்கே ஒரு கருத்து, இட்ட தெய்வம் குலதெய்வம் என்று இரண்டு வருகிறது. குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குலத்தார்க்கும் உள்ள தெய்வம். இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு, மணிநீதி சோழனுக்கு இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் அந்த திருவாரூரிலே இருக்கக்கூடிய இறைவன். இப்பொழுது நமக்கு குலதெய்வம் என்று இருக்கலாம், நமக்கு இட்ட தெய்வம் என்பது நாம் இஷ்டப்படுவது. இப்பொழுது ஒருவருக்கு முருகப்பெருமான் குலதெய்வமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு விநாயகர் மிகவும் பிடிக்கும், அவருடைய மனத்திற்கு அவருக்கு பிடிக்கும் என்று சொன்னால் முருகன் குலதெய்வம், விநாயகர் இஷ்ட தெய்வம். அதை போல இங்கு வளர் பெருமானுக்கு அது வேறு வேறெல்லாம் இல்லை, குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அந்த அருட்பெருஞ்சோதியே. அதனாலே என்னுடைய குலதெய் என்னுடைய இட்ட தெய்வ பதம் எனது குலதெய்வ பதம் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம், அதாவது என்னுடைய ஐந்து பொறிகளாலும் நான் உணரக்கூடிய என்னாலே அனுபவிக்க கூடியதாக விஷயங்களாக இருப்பது இந்த இறைவனுடைய திருவடி என்று பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது இறைவன் அவாங்க மனோகோச்சரன், அதாவது இறைவன் இந்த பொறி புலன்களாலே அனுபவிக்கப்பட இயலாதவன், ஆனால் வள்ளல் பெருமானும் என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் என்று பேசுகிறார் என்று சொன்னால், வள்ளல் பெருமானுடைய பொறி புலன்கள் நம்மை போன்ற இந்த பூதகாரிய தேக பொறி புலன்கள் இல்லை. வள்ளல் பெருமானுடைய பொறி புலன்கள் ஞான தேகத்துக்கு உரிய பொறி புலன், அவைகளுக்கு பொறி புலன்கள் இல்லை. இருந்தாலும் அந்த ஞான தேக நிலையிலே இருப்பதினாலே அவருடைய கண்ணினாலே, அவருடைய காதினாலே, அவருடைய மூக்கினாலே, அவருடைய அந்த ஞான உறுப்புகளை, ஞான தேகத்தை பற்ற அந்த நிலையிலே அவர் இறைவனை விஷயமாக உணர முடியும் என்பதை இங்கு வடல் பெருமான் குறிப்பிடுகிறார். என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம், என்னை எழுமையும் விடா பொறுப்பதம், என்னை ஏழு ஏழு பிறவிகளிலும் என்னை விட்டு விடாத பொறுப்பதம் என்று வள்ளல் பெருமான் இறைவனுடைய திருவடியை பேசுகிறார். என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம், எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம், அதாவது என்னுடைய குறை எல்லாவற்றையும் தவிர்த்து எனக்கு அருள் செய்த பதம், எனக்கு தளர்ச்சி உருகிற காலத்திலே எனக்கு துணையாக இருந்து அருள் செய்வது. எய்ப்பில் வைப்பு என்று சொன்னால் தளர்ச்சி உற்ற காலத்திலே, இப்போது நாம் துன்பப்படுகிறோம், நமக்கு ஒரு பணத்தேவை இருக்கிறது, அந்த பணத்தேவை வருகிற போது நமக்கு ஒரு செல்வம் அல்லது ஒரு பொருள் நம்மிடம் இருந்தால் அதை கொடுத்து நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். அதுதான் நமக்கு துன்பம் வருகிற காலத்திலே இருக்கக்கூடிய உதவி. அப்படி எனக்கு துன்பக் காலத்திலே உதவி செய்கின்ற திருவடி என்றும் பேசுகிறார். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக எல்லாருக்கும் நல்ல பதம், அதாவது எத்தகைய குணத்தார்க்கும், எத்தகைய செயலுடையவர்க்கும், எத்தகைய ஒழுக்கமுடையவர்க்கும், கல்லார்க்கும் கர்த்தவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிகொடுக்கும் மதியே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். நிறைவாக சொல்கிறார், எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, இன்னார் இனியார், இவர் இன்ன ஜாதி, இவர் இன்ன குலம், இவர் இன்ன கோத்திரம், இவர் இன்ன ஒழுக்கம் என்று இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவிலே அந்த புருவ மத்தியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருநடனம் புரிகிறார். அப்படி எல்லாருக்கும் நல்லதை வழங்கக்கூடியவர், எல்லாருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய்வல்ல பதம். இறைவனுடைய திருவருளினாலே செய்யாதது இல்லை. நாம் முன்பே போன பகுதியிலே சிந்தித்தோம், எல்லாம் வல்ல சித்தராதல் என்று சொல்லி. அப்படி அவர் ஆடுரு சித்திகள் 64 கோடியும் உடையவர், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று எண்ணிக்கையில்லாத சித்துக்களையெல்லாம் உடையவர். சித்துக்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்தே பிறக்கின்றன, சித்துக்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அதனாலே அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். எனவே அப்படிப்பட்ட எல்லாம் செய்வல்ல பதம், இணையிலா துணையாம் பதம், எனக்கு வேறு யாருடைய துணையும் வேறு யாரும் துணை செய்யாத அளவிற்கு எனக்கு துணை செய்கின்ற திருவடி என்று வள்ளல் பெருமான் பேசுகின்றார் இறைவனுடைய திருப்பதத்தை. அதற்கு அடுத்ததாக, எழுமணம் உடைந்து உடைந்து உருகின இழு பத்தர்கட்கு இன்னமுதமாகும் பதம். எழுமணம் உடைந்து உடைந்து உருகின கீழ் பத்தர்கட்கு இன்னமுதமாகும் பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மனம் உருக வேண்டும், அந்த மனம் அந்த உருகி உருகி அந்த அன்பர்கள் வழிபடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது எழு போல உரைப்பாக இருக்கக்கூடிய அந்த வன்மையான அந்த மனம், அந்த அந்த கடுமையான அந்த மனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த எழுமணம் உடைந்து உடைந்து உருகி உருகி, அதாவது அது கரைந்து கரைந்து போகும்படியாக அந்த நெகிழ்ந்து இறைவனை பாடுகின்ற அந்த பத்தர்கட்கு இன்னமுதமாக இறைவனுடைய திருவடி இருக்கின்றது என்று இங்கு வள்ளல் பெருமான் பேசுகின்றார். அதாவது கடின மனம் இல்லாமல் இலகிய மனத்தோடு, கருணையுடைய மனத்தோடு, பக்தியுடைய மனத்தோடு வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அமுதமாக தித்திக்கின்ற பதம் என்று வள்ளல் பெருமான் இங்கு பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, எண்ணூரில் பாலில் நறு நெய்யோடு சருக்கரை இசைந்தன இனிக்கும் பதம். அதாவது எண்ணும் இடத்திலே தான் எண்ணிய உடனேவே பாலிலே நெய் சர்க்கரை இவைகளெல்லாம் போட்டு அதை உண்டால் எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அதை போல இனிமையாக எண்ணுகின்ற நேரத்திலேயே வந்து அருள் செய்து இனிமையை தருகின்ற பதம் என்று இங்கு வளர்ப்பெருமான் இங்கு பேசுகின்றார். ஏற்ற முக்கணிபாகு கண்ணல் கற்கண்டு தேனென்ன மதுரிக்கும் பதம். முக்கணி, மாப்பலா, வாழை இந்த மூன்று வகையான இந்த கனிகளோடு பாகு சர்க்கரை பாகு கண்ணல் என்று, கண்ணல் அதை கண்ணல் என்று சொல்லுவார்கள், கண்ணல் கற்கண்டு தேன் முதலிய இந்த இனிமையான இந்த சுவையுடைய இந்த பொருட்களை எல்லாம் கலந்து உண்டால் எப்படி இனிக்குமோ, பால் தேன் மூன்று கனிகள் கற்கண்டு இவையெல்லாவற்றையும் கலந்தால் எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, வளல் பெருமா நமக்கு இங்கு ஒரு டிஷ் சொல்கிறார், அதை போல ஒரு இனிமையான அந்த பதார்த்தத்தை சாப்பிட்டால் எப்படி இனிக்குமோ அப்படியாக இனிக்கக்கூடியது, அடியவர்களுக்கு இனிக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று சொல்கிறார். உண்மையாக அது அனுபவப்பட்டால் தெரியும். இறைவன் மீது அன்பு இருந்தால் உணவே நமக்கு, வளல் பெருமான் கேட்கிறார், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஆகாரத்திலே இச்சை போகாத அளவிற்கு இறைவனுடைய திருவடி மிக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்பது அதனுடைய கருத்து. அதை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர்கள் இசை வழக்கிடு அற்புதம். இப்பொழுது இறைவன் ஒருவன் தான், ஆனால் பல சமயத்திலே இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இறைவன் இப்படிப்பட்டவன் என்று ஒரு சமயத்திலே ஒரு பேர் சொல்கிறார்கள், இன்னொரு சமயத்திலே இன்னொரு பேர் சொல்கிறார்கள், இன்னொரு சமயத்திலே இன்னொரு பேர் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார், இது எங்கள் கடவுள், இந்த கடவுள் தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தவர் அப்படியே சொல்லுகிறார். இப்படி பல சமய தலைவர்களும் இது எங்கள் பதம் எங்கள் பதம், எங்களுடைய இறைவனுடைய திருவடி எங்களுடைய இறைவனுடைய திருவடி என்று, எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர்கள் இசை வழக்கிலே நற்பதம் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பிரமாணங்களே, அதாவது அதற்குரிய ஆதாரங்களை தந்து இது இறைவர் எங்களுடைய திரு எங்களுடைய இறைவன் எங்களுடைய இறைவன் என்று பல சமயத்தாரும் வழிபடுகின்ற திருவடி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இது நிறைவு வரி. இரிலாப்பதம் எலாம் தருத்திருப்பதம் அழிவில் இன்புதவுகின்ற பதமே என்று நிறைவாக பேசுகிறார். வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற கருத்தை இங்கே சொல்லுகிறார். நாம் எண்ணுகிறோம் வள்ளல் பெருமான் ஆராந்தர முறையிலே பேசுகிறார் என்று இல்லை. இரிலா பதம் என்று சொன்னால் அழிவில்லாத பதங்கள் என்று அர்த்தம். அழிவே இல்லாத பல பதங்கள், பதம் என்றால் இங்கு நிலை, பிரம்ம பதம் விஷ்ணு பதம் சிவபதம் என்பது போல அந்த நிலைகள், அழிவில்லாத நிலை என்பது அருட்பெருஞ்சுவதி பதமே. அப்படி இரிலா பதம் எல்லாம் தரு திருப்பதம், இரிலா பதங்கள் எல்லாவற்றையும் தருகின்ற திருப்பதம் அழிவு இல் இன்புதவுகின்ற பதமே. அழிவு இல் என்று சொன்னால் அழிவு இல்லாத என்று அர்த்தம். அழிவில் இன்புதவுகின்ற பதமே சிறிது போதும், அதாவது அழிந்து போதலின்றி அழிவே இல்லாத பெரிய பதத்தை, ஈரே இல்லாத பெரிய பதத்தை இன்பமாக உதவி அடியார்களுக்கு அருள் செய்கின்றது இறைவனுடைய திருவடி என்று வள்ளல் பெருமான் மிக அழகாக இங்கு இறைவனுடைய திருவடியை பேசுகின்றார். இதனுடைய இந்த நிறைவு கருத்தாக நாம் சொல்ல வேண்டியது, இந்த நான்காவது பகுதியிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகராகிய இந்த நான்கு பெருமக்களுடைய புகழையும் பேசி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த வரலாறுகளை சொல்லி, அதை போல திருவிளையாடற் புராணம் முதலிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாறுகளையும், இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்த வரலாற்றையும் சொல்லி, பொதுவாக அடியார்களுக்கு இறைவன் அருள் செய்கின்ற வரலாற்றையும் சொல்லி, தன்னளவிலே இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதையும் சொல்லி, தன் போன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த அருட்பெருஞ்சோதி பதமாகிய மரணமெலா பெருவாழ்வையும் இறைவன் வணங்கினான் என்று சொல்லி, இப்படி பலவேறாக வள்ளல் பெருமான் அடியாருடைய அனுபவம் தன்னுடைய அனுபவம் என்று வாழையடி வாழ என அந்த செய்தியை ஆகமம் வேதம் தொடங்கி தன்னுடைய அனுபவம் வரை ஆதி முதல் அந்தம் வரை என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதை போல வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் ஒரே தொகுப்பாக நமக்கு இந்த திருவடி புகழ்ச்சி என்பதிலே வழங்கி இருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் சொல்ல வேண்டியது. இதுல இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன, அதை நாம் நம்முடைய இதுவரை வேண்டிய அளவிற்கு நாம் வேக வேகமாக போகாமல் வேண்டிய அளவுக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். அதை அன்பர்கள் எல்லாம் இந்த பதிவு நமக்கு ஐயா அவர்கள் செய்த தங்களுடைய இணையதளத்திலே வள்ளலார் ஸ்பேஸ், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் முதலிய இணையதளத்திலே வைத்திருக்கின்றார்கள். வேண்டிய போது அதை கேட்டுக்கொள்ளுங்கள். மற்ற நேரங்களிலே இந்த திருவடி புகழ்ச்சியை ஓத 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 இப்பொழுது இதை தொடர்ந்து கேட்டிருப்பவர்களுக்கு இதுல இப்பொழுது வள்ளலார் என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற கருத்து ஓரளவுக்கு அவர்களுக்கு புரியும். அதனாலே அதை அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த நான்காவது பகுதியை அம்மையார் பாடுவார். ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அம்மையார் அவர்கள் இந்த திருவடி புகழ்ச்சி முழுவதையும் ஒரு முறை பாடுகிறார்கள், ஏனென்று சொன்னால் விரைவாக பாடிவிடுவார்கள். இதுவரையும் நாம் இதை முழுமையாக பாடவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விளக்கம் சொன்ன வகையிலே பாடியிருக்கிறோம். அதனாலே இதை முழுமையாக இப்பொழுது அம்மையார் அவர்கள் மிக விரைவாகவும் அதே நேரத்தில் முழுமையாகவும் பாடிவிடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேங்கோவே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மலவெம் மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் துன்றுமலவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரமஏகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவம் மகத் தத்துவம் பரம கைவல்ய நிமலம். பரம தத்துவ நிரதிசய நிற்களம் பூத பௌதிகாதார நிபுணம். பவபந்த நிக்ரக வினோத சகலம் சிற்பரம்பரானந்த சுரூபம். பரிசயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமாத்த முக்த மௌனம். படன வேதாந்தாந்தம் ஆகமாதாந்த நிருபாதிகம் பரமசாந்தம். பரநாத தத்துவாந்தம் சகசதரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம். பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அச்சலம். பரமலோகாதிக்க நித்ய சாம்ராஜ்யம் பரபதம் பரமசூக்ஷ்மம். பராபரம் அநாமயம் நிராதரம் அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம். பராமுத நிராகரம் விகாசனம் விகோடனம் பரசுகோதயம் அட்சயம். பரிபவ விமோசனம் குணரஹிதம் விசுவம் பதித்துவ பரோபரீணம். பஞ்சகிருத்திய சுத்த கர்த்தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். பகசுபாவம் புனிதம் அதுலம் அதுலிதம் அம்பராம்பர நிராலம்பனம். பரவ சாட்சாத்கார நிர அவயவம் கற்பனாதீத நிருவிகாரம். பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம்பகாதீத விமலம். பரம கருணாம்பரம் தற்பதம் கன சொற்பதாதீதம் இன்ப வடிவம். பரோக்ஷ ஞானாதீதம் அபரோக்ஷ ஞானானுபவ விலாச பிரகாசம். பாவனாதீதம் குணாதீதம் உபசாந்த பதமகா மௌனரூபம். பரமபோதம் போதரகிதம் சகிதம் சம்பவாதீதம் அப்ரமேயம். பகரநந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பதம் சதானந்தசாரம். பரயாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாகார நிருவிகற்பம். பரசுகாரம்பம் பரம் பிரம்ம வித்தம் பரானந்த பூரண போகம். பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரீணம் பராந்தம். பரமாற்புதம் பரமச்சேதனம் பசுபாச பாவனம் பரமமோட்சம். பரமானுகுணனவாதீதம் சிதாகாசபாஸ்கரம் பரமபோகம். பரிபாக வேதன வரோதயானந்த பதபாலனம் பரமயோகம். பரமசாத்திய அதீதானந்த போக்கியம் பரிகதம் பரிவேத்தியம். பரகேவலாத்விதானந்தானுபவ சத்த பாதாக்ர சுத்தபலிதம். பரமசுத்தாத்விதானந்தானுபூதிகம் பரிபூத சிர்குணாந்தம். பரமசித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த பரமானுபவ விலாசம். தரமிகும் சர்வசாதித்தான சத்தியம் சர்வ ஆனந்த போகம். சார்ந்த சர்வாதார சர்வ மங்கள சர்வ சத்திதரம் இந்தல விலாஸ். சகுண நிர்குணமுரு சலக்ஷண விலக்ஷண தன்மை பலவாக நாடீ தம்மை நிகர்மறையலாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரனாதியாதி சாமகேத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசயவெனும் தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரன் இடவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனி முதலுமாபதி புராந்தகன் பசுபதி சயம்புமாதேவன் அமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருளாண்டவன் தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை சைலமெனும் ஒரு வில்லவன் தட்சிணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்டமூர்த்தி ஆனோன் தலைமை பெருகணநாயகன் குழகன் அழகன் மெய்சாமினன் தேவதேவன் சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தாழும் முக்கண்கள் உடையான் சதுரன் கடாசல உரிப்போர்வையான் செந்தழல் கரத் தேந்தி நின்றோன் சர்வகாரணன் வீரர் காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேஸ்வரன் தகைக்குள் பரமேசுரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவ பெருத நிற்கம்பமாம் பராசத்தி வடிவாம் பொற்பதம் தக்க நிற்காடிண்யம் சம்வேதனாங்கசிர் சத்தி வடிவாம் பொற்பதம் சாற்றறிய இச்சை ஞானங்கிரியை என்னும் முச்சத்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடய சிகுண சிவானந்த சத்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானைய செய்விக்கும் ஒரு சத்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி தஞ்சத்தியாம் பொற்பதம் சவிகற்ப நிருவிகற்பம் பெருமனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதம் தட நிருப அவிவ சாமார்த்திய திருவருண் சக்தி வடிவாம் பொற்பதம் தட நிருப அவிவர்த்த சாமர்த்திய திருவருண் சக்தி உருவாம் பொற்பதம் தவாத சாந்த பதம் துவாத சாந்த பதம் தருமினை மலர்பூம் பதம் சகலர் விஞ்ஞானகளர் பிரளயாகளர் இதய சாட்சியாகிய பூம்பதம் தனிவிலானுபட்ச சம்புபட்சங்களில் சமரசமூறும் பூம்பதம். தருபரம் சூக்குமம் தூலமிவை நிலவிய தமக்குழுயிராம் பூம்பதம். சரசர பிரிமித விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம். தண்டபிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்கருளும் பூம்பதம். தத்வதாத்விக சக சிருஷ்டிதி சங்கார சகலகர்த்துரு பூம்பதம். சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவு நற்பூம்பதம். மரபுருமதாதீத வெளிநடுவில் ஆனந்தமானடனமிடு பூம்பதம். மண்ணும் வினை ஒப்புமல பரிபாக வாய்க்கமா மாயையை மிதிக்கும் பதம். மழிபிறவி மரளியின் அழுந்துமுயதமை அருளின் மறுபுரு எடுக்கும் பதம். வளரூர்த வீர தாண்டவ முதல் பஞ்சகம் மகிண்டிட இயற்றும் பதம். வல்லமுயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வலந்தர தூக்கும் பதம். வல்வினையெல்லாம் தவிர்த்தழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம். மறை துதிக்கும் பதம் மறை சினம் பொழிற்பதம் மறை பாதுகை செம்பதம். மறை முடிமணி பதம் மறைக்கும் எட்டாப்பதம் மறைப்பரியுகைக்கும் பதம். மறையவன் உளங்கொண்ட பதம் அமித கோடியாம் மறையவர் சிரஞ்சூழ் பதம். மறையவன் சிரசிகாமணி எனும் பதமலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம். மறையவன் செய்ய உலகமாக்கின்ற அதிகார வாழ்வையின்றருளும் பதம். மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம். மால்விடை வந்திடுமலர்ப்பதம் தெய்வனிடுமாலரட்சி பதம். மால் பரவி நாடரும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழியிலங்கும் பதம். மால் தேட நின்ற பதம் ஊரநந்தங்கோடி மால் தலையலங்கற்பதம். மான்முடி பதம் எளிய மால் உளப்பதம் அந்த மாலுமறி வரிதாம் பதம். மால் கொளவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம். மாலுலகு காக்கின்ற வன்மை பெற்றடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம். வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி பயவுருத்திரர் சூழ்பதம். வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல் கொள்மு தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம். வானயந்திரராதி திசை காவலன் மாதவ திரணாம் பதம். மதியரவியாதி சுரர சுரந்தனர் வானவாசிகள் வழுத்தும் பதம். மணியுருகர் கருடர் காந்தர்வர் விஞ்சய சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம். மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யக்ஷர்கள் மதித்து வரவேற்கும் பதம். மன்னகின்னரர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம். வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம். மாதேவி எங்கள் மலை மங்கை என் நம்மை மென்மலர் கையால் மருடும் பதம். மரளியை உதைத்தருள் கழற்பதம் அரக்கனை மலைக்கீழ் அடக்கும் பதம் வஞ்சமர நெஞ்சினிடையலர விஞ்சுதிரன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனைசை புந்தியவர் தந்துயர் தவிந்திடவுன் வந்தனன விற்றும் பதம் மாறில் ஒரு மாறனுள மீரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனியரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரவுறும் பகலடியர் இருமருங்கெனும் உருவர் என வயங்கிய சீர்பதம் எம்பந்த மறையமது சம்பந்த வள்ளல் மொழி இயன் மணமணக்கும் பதம் ஈவரசர்யம் உடைய நாவரச சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலாரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோவின் இன்சொல் மணி அணியும் பதம் எல்லோரும் மணி மாட நல்லூரின் அப்பர் முடி இடைவைகியருண்மென் பதம் எடுமேலன தொண்டர் முடிமேன் மறுத்திடமும் இடைவழிந்தேறும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் மருகின்னருள் கொண்டேராமுழதும் உலவும் பதம் இந்தொண்டற் பசியர கச்சூரின் மனைதோறும் இரக்கனடை கொள்ளும் பதம் இளைப்புரளறிந்த நண்பர் பொதிசோரறிந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் இயங்கிய இரக்க பதம் இருவைகயங்கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய்யன்பருள அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கீந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதய திறக்கும் பதம் என்னுயரை என்ன பதம் என்னுயர் குயராய் இலங்கு செம்பதுமப்பதம் என் அறிவேனும் பதம் என் அறிவேனு கறிவாய் இருந்த செங்கமல பதம் என் அன்பெனும் பதம் என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோகனக பதம் என் தவமெனும் பதம் என் மெய்த்தவ பயனாய் இயந்த செஞ்சலச பதம் என் நிற கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கினியனல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என்மை செல்வ வருவாயேனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வானபதம் என் களிப்பாமிரும் பதம் என் நீதியாம் பதம் என் தந்தை தாயெனும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் இட்டதெய்வ பதம் எனது குலதெய்வ பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணையிலா துணையாம் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணையிலா துணையாம் பதம் எழுமனம் உடைந்துடைந்து உருகினைகள் பக்தர்கட்கு இன்னமுதமாகும் பதம் எழுமனம் உடைந்துடைந்து உருகினைகள் பக்தர்கட்கு இன்னமுதமாகும் பதம் என்னூரிப்பாலினரு நெய்யோடு சர்க்கரை இசைந்தனையினிக்கும் பதம் ஏற்ற முக்கணி பாகு கண்ணல் கற்கண்டு தேனென்னமதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடு நற்பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலா பதம் எல்லாம் தருத்திருப்பதமழிவில் இன்புதவகின்ற பதமே ஈரிலா பதம் எல்லாம் தருத்திருப்பதம் அழிவில் இன்புதவுகின்ற பதமே திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி.
அம்மையார் அவர்கள் இந்த திருவடி புகழ்ச்சி முழுவதையும் நமக்காக சிறப்பாக பாடினார்கள். அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. நிறைவு கருத்தாக எப்பொழுதும் நாங்கள் சொல்வது போல நாங்கள் விளக்கம் சொல்லி பேசுவதிலேயும் பாடுவதிலேயும் அநேக பிழைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் எல்லாரும் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த திருவடி புகழ்ச்சியை 4 மாதமாக நாம் பிரித்து சொன்னாலும் கூட அதற்காக நீங்கள் எல்லோரும் அமைதி காத்து இவ்வளவு நாள் நிதானமாக இதை கேட்டுக்கொண்டு வந்தீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவு விளக்கம் அல்லது இந்த பாடல் என்பது ஒரு முழுமையானவை அல்ல. எப்பொழுதும் நாங்கள் இதை சொல்லுகிறோம். இது ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்லுவதற்கு இணங்க ஒரு சிறிய ஒரு தூண்டுகோள் இந்த பாடலிலே இந்த கருத்து இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக ஒரு இந்த திருவுட்பாவிற்கு ஏகதேசத்திலும் ஏகதேசமாக எங்களால் அருள் எங்களுக்கு உணர்த்த நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சில விஷயம் இது என்பதை தவிர இதை நாங்கள் ஒரு பெரிதாக இதை நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் குற்றமுடையவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதனாலே இந்த சொற்பொழிவு பாடியது சொற்பொழிவு பேசியதிலேயோ பாடல் பாடியதிலேயோ அநேக குற்றங்கள் இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொண்டு இந்த திருவடி புகழ்ச்சியை திரும்ப 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 நீங்கள் எப்பொழுதும் படித்து வருகிறீர்கள். இப்பொழுது இந்த நான்கு பகுதிகளும் முடிந்த பிறகு இதனுடைய கருத்து நீங்கள் படிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் வரும் என்கின்ற ஒரு திருப்தி மாத்திரம் எனக்கு இருக்கின்றது. அதை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த திருவுட்பிரகாச வள்ளற் பெருமானுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தொட்டனை தூறும் மணற்கேணி என்பது போல நீங்கள் இந்த அருட்பாவை படிக்க 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 உங்களுக்கு புறப்புறம் புறம் அகப்புறம் அகமாகிய நான்கு விளக்கங்களும் தோன்றும். அதை தொடங்குவதற்கு ஒரு சிறிய முயற்சி தான் இது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கு எங்களுடைய நன்றி அம்மையாருடைய நன்றியும் என்னுடைய நன்றியும் சேர்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த திருவுருட்பாவிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பணி வள்ளல் பெருமானுடைய திருவருளால் தொடர வேண்டும். அதற்கு நீங்கள் அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். என்று சொன்னால் இதை நாங்கள் ஒரு தொடர் ஒரு செயலாக ஒரு கமிட்மெண்டாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. வள்ளல் பெருமான் எங்களின் மூலமாக அருட்பா என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய திருவருட்பாவுக்கு இணையாக ஒரு ஞான நூல் இதுவரை இல்லை. ஏனென்று சொன்னால் வந்த நூல்களிலே புத்தம் புதிய நூல் இதுதான். மிக புதுமையான நூல் என்று சொன்னால் திருவுருட்பா தான். அப்படிப்பட்ட ஒரு நூலுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஒரு பணி எங்களுக்கு கிடைத்திருப்பது நாங்கள் உண்மையாகவே செய்த பெரும் பேறு. அதனாலே இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிரசன்னா ஐயா அவர்கள் இந்த சொற்பொழிவுக்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தொலைபேசியிலே பேசுகிற போது சொன்னார்கள். அதனாலே அவர்கள் அந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எங்களுக்கு வேண்டும். அது அதன்படி வள்ளல் பெருமானுடைய அருளாசையின்படி இதை தொடர்ந்து செய்வதற்கு வள்ளல் பெருமான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறுபுறையும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் ஏதாவது குற்றம் இருந்தால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குற்றம் புரிதல் எமக்கியல்பே குணமாய்கொள்ளல் உமக்கியல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது செற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி வணக்கம்.
நன்றி தெய்வ திரு ஆனந்தபாரதி ஐயா, தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அவர்களுக்கும். இப்போது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன்பாக ராஜியம்மா அவர்கள் டிஸ்க்ளைமர் படிப்பார்கள். பொறுப்பாகாமை.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி சமயம் மதம் இனம் மொழி நிறம் வயது பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேயே உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜி அம்மா. நம்ம இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பர்கள் உங்களுக்கு வந்து நம்ம ஐயா கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை நீங்க கேட்கலாம்.
பாரதி ஐயா, மீனாட்சி சுந்தரம், பெங்களூர்.
ஐயா வணக்கங்க. ஐயா
வணக்கங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களுடைய இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது தடவை கேட்கற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு.
நன்றி.
நீங்க சொன்ன மாதிரி அது அந்த திருவடி புகழ்ச்சி படிக்கும் போது நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு மைண்ட்ல ஓடும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அது மேலே இருக்குது, நம்ம எண்ணம் சிதந்து போறது இல்லை. இது என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வருடம் காலமா நான் தினந்தோறும் திருவடி புகழ்ச்சி படிக்கிறேங்க. பெருமானுடைய கருணை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
நன்றிங்க, மிக்க நன்றி.
திங்க் நம்ம ஐயா இன்னைக்கு சொன்ன விளக்கத்துல ஐ திங்க் நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேள்விகள் அவ்வளவா இல்லை இன்னைக்கு. இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு யாராவது கேள்வி இருந்ததுனா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். சரி, மிக்க நன்றி. இப்போ இப்பொழுது நன்றி உரை, இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் நன்றி உரை சொல்ல போறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க யாரெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். முதலாவது அன்பு அம்மா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ராஜி அம்மா, அவங்களும் நன்றி சொல்லுவாங்க. அன்பு அம்மா.
பிரசன்னா, நீங்க ராஜி அம்மாவை முதல்ல சொல்லுவீங்கன்னு
நினைச்சேன்
நானு. இருந்தாலும் சொன்னதுக்காக ஐயா, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல. இந்த லட்சுமி அம்மா பாடினாங்க, அது ஆரம்பத்துல இருந்து அவங்க முடிக்கிற வரைக்கும் கண்ணுல தண்ணி தான் ஓடிட்டு இருந்தது. வார்த்தைகள் ரொம்ப குறைவு, சொல்றதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இத ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல இருந்து இன்னொரு ஐயா சொன்னாங்க, அதே மாதிரிதான் என்னோடதும். சிறு வயதுல ஒரு 6-7 வயது இருக்கும், என்னோட தகப்பனார் சுப்பிரமணியன் அவங்க வந்து ஈர துணியோட வேலைக்கு போறதுக்கு முன்னாடி விளக்கு மட்டும்தான் இருக்கும் எங்க வீட்டுல. அந்த விளக்கு ஏத்து வச்சுட்டு திருவடி புகழ்ச்சி படிப்பாங்க. நானும் எங்க அக்காவும் கூட வந்துட்டு ஒரு புக்கை வச்சுட்டு அதுல ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும், ஆனாலும் அதை சேர்ந்து படிக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப ஒரு 7-8 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அம்மா வந்து கிச்சன்ல இருந்து சமைச்சுக்கிட்டே வந்து சொல்லுவாங்க. இது வந்து பல வருடங்கள் இது நடந்த நிகழ்வு. அதனால சிறு வயதுல அப்படி படிச்சனாலயோ என்னமோ ஃபுல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. திருவருட்பால ஒரு சில பாடல்கள் தான் எனக்கு இப்போ மனப்பாடம். அதுல வந்து திருவடி புகழ்ச்சி ஃபுல்லா மனப்பாடமா தெரியும். அதனால எப்பயும் எந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த வரிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து வயதான காலத்துல இப்போ வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஏக்கமா ஆச்சு, என்னடா அது எப்பயும் இது மனப்பாடமா சொல்றோம், எப்பயும் சொல்றோம், ஆனா வந்து இதுக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு புத்தகங்கள் கூட வாங்கிட்டு வந்த. அது படிச்சா கூட ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ப்ரோஸ் படிக்கிற மாதிரி இருந்ததே தவிர எனக்கு அது மனதுக்குள்ள போகல. சரி, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இது வந்து புரியும், பெருமான் அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருந்தது. இந்த 4 வாரங்களா இந்த அர்த்தங்கள் வந்து கேட்டது ஏதோ வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி, ஒரு பெரிய லாட்டரி வந்து கிடைச்ச மாதிரி, ஒரு எதை சொல்றேனே வார்த்தைகள் இல்ல, ஏதோ வளர்ற மாதிரி இருக்குது. பெருமானே வந்து நீ ரொம்ப ஏக்கப்பட்ட இல்ல, அதுக்கான அர்த்தத்தை நான் வந்து ஒரு சரியான முறையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்னு ஒரு வந்து ஒரு தாய் தந்தை ஸ்தானத்துல இருந்து சொன்ன மாதிரி ஒரு உணர்வு. நன்றி ஐயா, நன்றி அம்மா. இதுக்கு மேல சொல்ல தெரியல. உங்க குடும்பம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் எப்பயும் உங்க கூட இருந்து எங்களை மாதிரி பல பேருக்கு உங்கள் மூலமா பெருமான் சொல்லி கொடுத்த எல்லா கருத்துக்களும் உணர்வு பூர்வமா எங்களுக்கு பதியத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு பெருமான் பல அளவு கொடுக்கணும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை, அருட்பெருஞ்சோதி எல்லாம்.
அன்புமா, மிக்க நன்றி. ராஜி அம்மா அவர்கள், நன்றி.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. சசனையா கரெக்டா தான் சொல்லிருக்காரு. நன்றி உரை முதல்ல அன்பு அம்மா சொல்ல வச்சது நல்லதுதான். ஏன்னா அவங்கதான் சிறிய குழந்தை பருவத்துல இருந்தே இந்த மாதிரி திருவடி புகழ்ச்சியா இருக்கட்டும், அதாவது வள்ளல் பெருமானின் பாடல்களா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே சின்ன குழந்தை பருவத்துல இருந்தே அவங்க அதுல தோய்ந்து வளர்ந்து வந்திருக்காங்க. சோ அதனால அவங்க முதல்ல சொன்னதுதான் மிகச்சரியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் பிரசன்னாவும் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி அன்பு அம்மா. உங்களை போலவேதான் நானும் நன்றி உரை சொல்றதுக்கு எனக்கு அதே நெகிழ்வான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு பகுதி, நாலு வாரமுமே எப்படி போச்சுன்னே தெரியல. 9 மணிக்கு உட்கார்றோம் அப்படின்னா இங்க உள்ள டயத்துக்கு சொல்றேன் நானு, அது எப்படி 12 மணி ஆகுதுன்னு தெரியல. அவ்வளவு போர் அடிக்காம கொண்டு போறதுங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது கேக்குறவங்களுக்கும் ஒரு சலிப்பு தட்டாம அதை எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், அது ஆனந்த பரதி ஐயாவும் சரி, அதை பாடின ஞான தனலட்சுமி அம்மா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்த வித தங்கு தடையும் இன்றி அற்புதமான குரல்ல அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க படிக்கிறப்ப அவர் சொன்ன கருத்துக்கள் தான் ஞாபகம் வருது. அதை பிரிச்சு பிரிச்சு அவர் சொன்ன விதம், பிரிச்சு பிரிச்சு இவங்க பாடின விதம், ரெண்டு பேருமே அற்புதம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தது இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றா இன்னைக்கு அமைஞ்சது. நாங்க எல்லாரும் தான் கொடுத்து வச்சிருக்கோம் இவங்களுடைய திருவடி புகழ்ச்சிய வார வாரம் இவ்வளவு விளக்கமா கேக்குறதுக்கு. அது பகுதி நாளா பிரிச்சு அவரு ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு வார்த்தையுமே இப்படிதான் பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு புதுசா படிக்க வர்றவங்களுக்கு கூட புரியற மாதிரி எடுத்து சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலயுமே ஒவ்வொரு கதை அப்படின்னா அவர் எவ்வளவு நிறைய படிச்சிருக்கிறாருங்கிறதே அதுலயே புரியுது. திருவாசகமாகட்டும், எத்தனை விதமான நூல்களை அவர் ஆழ்ந்து படிச்சிருக்கிறாரு. அதாவது மேற்கொண்டு படிக்கல, ஒவ்வொரு நூலையுமே அவ்வளவு ஆழ்ந்து சிந்திச்சு படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் ஆகட்டும், இன்றைக்கு கூட அவர் சொன்ன மாதிரி கற்றவர்கள் கேட்டவர்கள் இருவருமே பெரியவர்கள் அப்படின்றது, அதாவது அவர் சொல்ல வர்றது மட்டும் இல்ல கேட்கறவங்க நாமும் கூட பெரியவர்கள் தான் அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது அவர் முதல் ஆரம்பத்திலே சொன்னாரு. அதாவது வாழையடி வாழையன பெரிய புராணத்து கருத்துக்களையும் இந்த திருவடி புகழ்ச்சியில வள்ளல் பெருமான் நமக்காக தந்திருக்கிறாரு அப்படிங்கறத மிக அற்புதமா சொன்னாரு. மேலும் அவர் திருஞான சம்பந்தரோட நூல்களையும் அவ்வளவு அற்புதமா படிச்சிருக்கிறாரு. அவருடைய கதையா இருக்கட்டும், திருஞான சம்பந்தருடைய திருமணத்தில் அவருடைய 16வது வயதுலேயே அவர் திருமணத்திற்கு சென்ற அனைவருமே முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் தெரியாது. சில எனக்கெல்லாம் தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிறைய கருத்துக்கள், தெரியாத கருத்துக்கள், தெரியாத கதைகள். மார்க்கங்கள் என்பது தசா மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் அப்படின்னு. அதாவது தலைவனா இறைவனை வந்து தலைவனா வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளது. தந்தை என்பது சர்புத்திர மார்க்கம், தந்தையா நினைக்கிறது. தோழன்ங்கிறது சக மார்க்கம். சன்மார்க்கம் என்கிறது வந்து தலைவன் தலைவி ஆன்மாக்கள் அருப்பெருஞ்சோதியாக சார்ந்து வாழ்றது அப்படிங்கிற 4 மார்க்கத்தையும் மிக அற்புதமா சொன்னாரு. திருஞான சம்பந்தர் இயற்றிய திருக்கடை காப்பு அப்படிங்கிறதையும் அவ்வளவு அழகா சொன்னார். நாவுக்கரசர் இயற்றியதுதான் தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றியதுதான் திருப்பாட்டு அப்படிங்கறதே ஒவ்வொரு கதைகளா சொல்லி அந்த கதையை சொல்றப்பையும் அது அதுக்குள்ள நம்மளையும் கொண்டு போய் வச்சிருந்தாரு அந்த சூழ்நிலையில நம்மளும் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்ல வர்றதே பெரிய விஷயம். அது அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லலாம், ஆனா எல்லாரையும் அதுல கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கே நம்மளை கொண்டு செல்ற மாதிரி பேசணும் அப்படிங்கறது வந்து மிக அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு நடத்திருக்கீங்க ஐயா. ஆனந்த பாரதி ஐயாவுக்கு மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அற்புதமா இருந்தது. சாஸ்திரங்களை வந்து அதுல அவர் சொன்னது, இன்னைக்கு சொன்னது வந்து சாஸ்திரங்களை வைத்திருக்கிறவங்க வந்து இடுப்புக்கு கீழே வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கறத மிக அற்புதமா சொன்னாரு. அதாவது திருவாசகத்தை வந்து கண்டிப்பா படிக்கணும், திருவாசகத்தில் உள்ள கருத்துக்கள் தான் திருவருப்பாவுனே இருக்குது, அந்த ஆனந்த அனுபவத்தை கண்டிப்பா பெறணும் அப்படிங்கறதையும் சொன்னாரு. அப்புறம் நாலு நூல்கள் வள்ளல் பெருமான் நமக்காக அருளியிருக்காரு, அதை நம்ம கண்டிப்பா படிக்கணும், அதை மேற்கோள் காட்டி தான் நிறைய பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. நாலு என்னன்னா திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருப்பா. இந்த நான்கு நூல்களையுமே கண்டிப்பா படிங்க அப்படிங்கறத அறிவுறுத்தி சொன்னாரு. வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதையும் சொன்னாரு. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமானே வந்து அவரே அவருக்கு உதவி செஞ்சாரு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றப்ப உண்மையிலேயே இந்த கதைகள் எல்லாம் அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாருங்கிறது அதை விட பெரிய விஷயம். எத்தனையோ படிச்சிருக்கலாம், ஆனா அந்தந்த இடத்திற்கு தகுந்தார் போல அதற்கு உதாரணம் காட்டி அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் சொன்னது. இன்னுமே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கிறப்ப இந்த திருவடி புகழ்ச்சியை திரும்ப திரும்ப யார் யாரெல்லாம் படிக்க போறோமோ அவங்களுக்கு அவர் சொன்ன கதையா இருக்கட்டும், அவர் சொன்ன விளக்கங்கள் தான் இனிமே கண்டிப்பா வரும். அதனால நாமும் பிழையின்றி கண்டிப்பாக இதை நல்லா படிக்கணும், படிக்கணுங்கிற உத்வேகத்தை தந்ததற்கு ஆனந்த பாரதி ஐயா உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறோம். இதை எத்தனையோ சொல்லிட்டே போலாம், அவ்வளவு அற்புதமா இருந்தது. இறைவனே அருள் உகந்து அவரே அன்னதானம் விட்டு அவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு இழைப்பார்னதுக்காக கொடுத்தது இறைவனே வந்து சேரப்ப நாமும் கண்டிப்பாக ஏழைகளுக்கோ பசியாற்ற வேண்டும், தேவை அறிந்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கறத மிக அற்புதமா சொன்னாரு. அது இன்னும் அத்தனை அத்தனை விஷயங்கள், அருப்பெருஞ்சோதி அட்டகத்தை படிக்க வேணும், எவ்வண்ணம் வேண்டுறோமோ அவ்வனமே அருள்வான் இறைவன். அதனால நாம எந்த அளவுக்கு அவரை நெருங்கி செல்றோமோ, எந்த அளவுக்கு அவரை வேண்டி விரும்பி எந்த வண்ணம் விரும்புறோமோ அந்த வண்ணமே அவர் இறைவன் அருள்வாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இன்று ஆனந்த பாரதி ஐயாவும் தனலட்சுமாவும் பாடின பாட்டுல எல்லாத்துலயுமே நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் அவர்களுடைய பணி இன்னும் தொடர வேண்டும், மேலும் மேலும் அவர்களுடைய பணி தொடர வேண்டும். இதே போல பல கருத்துக்களை பல நேர்களாகி நாம பெற்றது போல அனைவரும் பெறணும். பல நூறு வாரங்கள் அவர்களும் நம்மளிடையே வந்து பல கருத்துக்களை நமக்கு அருள வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளும் கூட. கல்வியில் கேள்வியில் கடவினும் சிறந்து அன்பு அறிவொழுக்கம் அமைந்த திரு ஆனந்த பாரதி ஐயா, தயவு திரு ஞான தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பமும் தீர்க்க ஆயுளும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலூரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, மிக்க நன்றி ஐயா.
நன்றி
நன்றி ராஜியம்மா. அன்பர்கள் நீங்க வேற யாரும் நீங்க வாழ்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. இந்த தருணத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், வந்து ஸ்பெஷலா நம்மளுடைய ஆனந்த பாரதி ஐயாவையும் தனலட்சுமி அம்மாவையும் நம்ம வாழ்த்தணும். அவங்க வந்து ஒரு நல்ல செய்திக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம், அவர்களுக்காக வேண்டிப்போம். மற்ற யாரும் நீங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்த்து சொல்லலாம்.
ஆனந்த பாரதி ஐயா, கோபி பேசுறேன். அன்பு அம்மா ரொம்ப நிகழ்ச்சியா சொன்னாங்க, ராஜியம்மா பயங்கர டீட்டெயில்டா ரொம்ப அழகா சொன்னாங்க, நன்றி. அதை தாண்டி ஒன்றும் சொல்ல போறது இல்லை, நானு அதே கருத்துக்கள் வர வாரம் சொல்ற அதே கருத்துக்கள் தான். இது நான் வந்து சில காலமா நான் படிச்சுட்டு இருக்கேன், அது தினமும் அதெல்லாம் சொன்ன மாதிரி இதோட மீனிங் தெரிஞ்சு படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசையில தான் அதை வந்து நாங்கள் அணுகணும். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள் அந்த கதைகள்லாம் சொன்னது வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப கான்டெக்ஸ்ட் கொடுக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடம் இடைவழிந்து எறும்பதம் சொன்னீங்களா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த மாதிரி இது கேட்கும் போது அப்புறம் படிக்கும் போது இவரு சுந்தரம் ஐயா பெங்களூர்லவும் சொன்னாரு, எனக்கு வந்து இப்ப படிக்கும் போது வந்து கவனம் சிதறாம இந்த இந்த வரி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது தோணுது நமக்கு, அந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்கு வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சொன்னதை வந்து மிக 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி வரும் வாரங்கள்ல வந்து நீங்க இந்த இந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஞானம் இருந்தெல்லாம் விஷயமே அம்மாக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி
ஐயா. வணக்கம்.
மிக்க நன்றி
ஐயா. வணக்கம், நான் முருகேசன் பேசுகிறேன். ஐயா தங்களுடைய திருவடி புகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் நெகிழ்ச்சியாகவும் பல கருத்துக்களை உள்தாங்கி நம்மளுக்கு பல விளக்கங்களை கொடுத்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. தங்கள் தங்கள் துணைவியாரும் வள்ளல் பெருமாளின் திருவருளால் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் இந்த உரையை நிகழ்த்தும் பொழுது ஒரு விண்ணப்பத்தையும் வண்டலார் யூனிவர்சனுக்கு வைத்தீர்கள். வள்ளல் பெருமானுடைய திருமுறைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் வெளிவர வேண்டும் என்ற தங்களது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினீர்கள். இதற்கு எல்லாமல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவர் அதற்கான சூழலையும் அதற்கான தகுந்த நபர்களையும் அதற்கான காரியங்கள் செயல்படுவதற்கான எல்லா விதத்திலையும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி இதனை நமக்கு உணர்த்திருக்கிறார்கள். திருவருளால் திருவடி புகழ்ச்சி பாடும் பொழுது இந்நூலானது உலக மொழிகளில் எல்லாம் வர வேண்டும் என்பது பெருமானினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அது நன்றி வேண்டும். நன்றி வணக்கம்.
நன்றிங்கய்யா, மிக்க நன்றி.
அந்த அந்த வேண்டுகோளுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப முருகேசன் ஐயாவும் சொன்ன மாதிரி வள்ளலார் யூனிவர்சல் மிஷனுடைய ஒன் ஆஃப் த மெயின் கோல்ஸ் வந்து தமிழ் பேசாதவங்களுக்கும் இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது வந்து எங்களோட ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நம்ம இந்த இஷ்லா சொல்லுவாங்க இல்லையா ஜென்ரலா, அந்த வெஸ்டர்ன் இதுல இருந்துதான் நிறைய இது மறுபடியும் அங்க உயிர்ப்பிக்குதுன்ற மாதிரி. அதனால இந்த ஊர்ல வந்து நிறைய நம்ம பரப்பணும் அப்படின்னா இன்னும் உலகம் முழுவதும் வந்து வள்ளலாருடைய இது வந்து தெரிய வரும், எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்றது ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அந்த பணிகளை வந்து செய்யணுன்ற அந்த இது எண்ணம் இருக்கு. அதனால கண்டிப்பா பண்ணுவோம் இங்கயா ஃபியூச்சர்ல. ரொம்ப ரொம்ப நல்ல அந்த எல்லா எண்ணங்கள் ஒத்து போறது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு,
ஊக்கமா இருக்கு.
இன்னும் ஊக்கமா இருக்கு. கரெக்ட்.
நன்றி அன்பர்கள். வேற யாரும் அன்பர்கள் வேற யாரும் எதுவும் நினைக்கிறீங்களா?
இன்னொரு சின்ன இதுங்கய்யா, திருவாசகத்துக்கு வந்து நீங்க ஜியு போப் எழுதின இது இருக்குன்னு சொன்னீங்க. டாக்டர் ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அவரு இருந்தாரு. ஸோ அவரு எழுதின டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. மீன் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஐ மீன் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா சொல்லுங்க, நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்.
ஐயா ஆனந்த் மருதேயா, மங்களம் அம்மா பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளோ ஒரு அறிவு அழகான மனைவி பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆறு திருமுறையும் உங்க வாயால நாங்க கேட்கணும். அவ்வளோ ஒரு அகவலும் உங்களால எப்படி இது பண்ணுமோ பண்ணு சொல்லுங்கப்பா. எல்லாரும் கேக்குறாங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய விளக்கங்கள்லாம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
நன்றி மங்களம் அம்மா. ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்றேன். மற்ற அன்பர்கள் வேற யாரும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, இல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போடலாம். சரி, ஆனந்த பாரதி ஐயா, நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த திருவடி புகழ்ச்சி படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய அன்பு அம்மா தான் நிறைய டைம் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து திருவடி புகழ்ச்சி பாடியிருக்காங்க. நான் அதை படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வர்றது வந்து அன்பு அம்மா அவங்க படிக்கிறது ஞாபகத்துக்கு வரும். அவங்களுடைய ரிசைட்டேஷன் அந்த அந்த மெத்தட்ல எனக்கு ஞாபகம் வரும். அது போல வந்து இப்ப வந்து அது படிக்கும் போது அவங்க ஞாபகம் வரும். அதனால ஒரு அதனால வந்து நான் அந்த நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் நானு. ரெண்டாவது வந்து இப்போ படிக்கும் போது அதனுடைய அர்த்தம் நீங்க சொன்ன அர்த்தங்களும் வந்து அதுல சேரும். அப்ப இன்னும் அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான். நம்ம அன்றாடம் படிக்கிற அருட்பாக்களுக்கு நம்ம வந்து அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும், அது என்ன பெருமான்னு சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சு படிக்கணுங்கிறது அதனுடைய நோக்கம். நம்மளுடைய சுந்தரமையா, அன்பு அம்மா, அப்புறம் கோபியையா எல்லாரும் சொல்றது போல வந்து அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது மனசுல தோணுது அப்படின்னால அதுவே இது ஒரு வெற்றி. அதுக்காக உங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் நம்மளுடைய தனலட்சுமி அம்மாவுக்கும். இன்னைக்கு வந்து இந்த முழு பாடலையும் ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் பார்க்காம அவங்க ஒரு நல்ல அழகா பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஆனந்த பாரதியா, நீங்க நாங்க வந்து அடுத்தது என்ன அந்த அருட்பா அம்சம் சீரீஸ்ல அடுத்தது என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அது வந்து இப்ப ஐயா வந்து அவங்க சொல்லுவாங்க சரியான சமயத்துல. ஆனா அதுக்கான ஒரு பெருமான் கிட்ட இருந்து வந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்தரவுன்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு ரிக்வஸ்ட்னு சொல்றதான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து மங்களம் அம்மா கேட்டிருக்காங்க. சோ நம்ம பெருமான் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.
நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நாம தொடர்ந்து நிச்சயமா செய்யலாங்க. ஏன்னா பெருமான் இப்ப நாம பேசினதுக்கும் இப்ப அம்மா சொன்னதுக்கும் வந்து எப்படி ஒரு, நானும் அதான் நினைச்சேன், இதெல்லாம் நம்ம பேசினதே அம்மா சொல்றாங்க.
அதாவது வந்து
பெருமானுடைய ஒரு உத்தரவாவே நாம கருதி நாம அடுத்த மாதத்துல இருந்து நாம
ரொம்ப ரொம்ப நன்றியா. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்க வாயா நீங்க சொல்லணும்னு நினைச்சேன். மங்களம் அம்மா, நீங்க வந்து வள்ளலாரினுடைய தூதுவரா வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஐயா சொன்னாரு பாரதி ஐயா வந்து இதை வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். அடுத்தது நான் வந்து என்னுடைய விண்ணப்பம் வந்து என்னன்னா அகவல்லம்மா எடுத்து பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய விண்ணப்பம். ஐயா கிட்ட சொன்னேன், அவனும் அதை வந்து கண்டிப்பா பண்ணலாங்கய்யா அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் நான் வந்து இல்லைங்கய்யா நீங்க யோசிங்க, அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஏன்னா அது வந்து பல மாதங்கள் அதை நடத்த வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட், அதை நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இருந்தாலும் ஐயா வந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அதை வந்து ஆமோதிக்கிற மாதிரி பெருமான் வந்து அதுக்கு வந்து இசைந்து அதுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மங்களம் மூலமா அகவல்னு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெருமானே வந்து சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலையும் பெருமானுடைய வழியில வழிகாட்டுதலிலும் நம்ம அடுத்த மாதத்துல இருந்து அகவலை பற்றி சிந்திப்போம்.
ரொம்ப நன்றிங்க.
மிக்க நன்றிங்கய்யா. நான் ஒரே ஒரு செய்தி வந்து இந்த திருவடி புகழ்ச்சி சம்பந்தமா சொல்லணும்னு நினைச்சிட்டு என்ன அது மறந்துட்டேன், அது மாத்திரை நினைவுபடுத்துறேன். என்னன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அதாவது திருவருட்பா ஆ பாலகிருஷ்ணம் பிள்ளையினுடைய பதிப்புல திருவடி புகழ்ச்சியில திருவடி புகழ்ச்சிக்கு முதற் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கால் பாகம் பரசிவம்னு ஆரம்பிக்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு அவர் தத்துவ பேராசிரியர்களை அணுகியும் ஆங்கில பேராசிரியர்களை அணுகியும் அவர் என்ன செய்திருக்காருன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்காரு. இப்ப பைபிள்ல அதெல்லாம் பாரிச்சு அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் மாறி இருக்கு. அதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஃபான வார்த்தைகள் இருக்கு. அத வந்து அந்த முதற் பகுதி அந்த அது முழுக்க அந்த முதற் பகுதிக்கு முழுக்க அந்த தத்துவ அந்த வேத சொற்களுக்கு அவர் ஆங்கிலத்துல விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. அது வந்து அவருடைய பதிப்புல இருக்கு. அவருடைய பதிப்பு இப்ப புது புதுசா நம்முடைய அவருடைய கொல்லுப்பேரன் தமிழ்வேங்கை அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே இப்ப கிடைக்கும். அவருடைய முகவரிக்கு தொடர்பு கொண்டா அந்த நூல் முழுக்க கிடைக்கும். இப்ப ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் அவருக்கு கொடுக்குறாரு. ஒரு ரீசனபிள் ரேட்ல தான் கொடுக்குறாரு. அந்த பதிப்பு எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. அந்த பதிப்புல இந்த இது இருக்கு. நான் பல பதிப்புகளை பார்க்கும்போது அதுல அந்த பதிப்புல அந்த ஆங்கிலத்துல அவர் கொடுத்திருக்காரு. அந்த முதல் கால் பாகத்துக்கு சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான அழகான ஆங்கில சொற்களை பல தத்துவ பேராசிரியர்கள் மற்றும் ஆங்கில பேராசிரியருடைய உதவியோட அது யார் யாரு அதுக்கு உதவி பண்ணாங்கன்னு கூட அந்த முன்னோரோட எழுதியிருக்காரு. அதனால அது வந்து நமக்கு உங்களுக்கு ஆங்கில இதுல இருக்கிறதுனால நீங்க ஆங்கில சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு பேசும்போது இல்ல ரெஃபர் பண்ணும்போது நீங்க அதை சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த ஒரு செய்தி நான் சொல்ல மறந்துட்டேன், அதையே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. உண்மையாகவே இதெல்லாம் பெருமானுடைய திருவுருள் தான். அவர் வந்து அவர் ஆட்டுவிக்கின்றார், அவர் செய்விக்கின்றார், நாங்கள் செய்கிறோம். அதனால அதை செய்வதிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பெருமான் வந்து எங்களை செய்விக்க வேண்டும். செய்வித்து செய்குவித்து அருள்க செய்வகையே என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் எங்களுக்கு செய்விக்க வேண்டும், நாங்கள் கருவியாக இருந்து செய்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நாங்க. அதனால இது எல்லா பெருமையும் புகழும் திருவுற்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கே சாரும். அவர் எங்களை செய்விக்கின்றார், நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி இருந்தாலும் உங்களுடைய இந்த குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாது நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு எங்களை இந்த அளவுக்கு எங்களுக்கு பாராட்டியமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுடைய திருவடிகளிலே நாங்கள் இரண்டு பேரும் சமர்ப்பிக்கின்றோம். அடுத்த மாதத்திலிருந்து பெருமானுடைய திருவருளால் அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். வளல் பெருமான் திருவருள் எங்களுக்கு துணை செய்து அந்த நிகழ்ச்சியையும் நல்ல முறையாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். எனக்கு தெரிந்த அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் அதை சொல்லியவர் மங்களம் அப்படிங்கிற பெயருடைய அதை சொல்லியிருக்கிறார். அதனால அது மங்களமாக தொடங்கி அது மங்களமாக நிறைவுறும், அதுக்கு பெருமான் திருவருள் செய்வார் என்கின்ற அந்த எண்ணம் என்னுடைய மனத்திலே எழுகின்றது. அதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேங்கய்யா. எல்லோருக்கும் மிக்க நன்றிங்கய்யா.
நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆங்கிலத்துல எல்லாம் வரணுங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. இதனால நான் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அன்பர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம். கோபி ஐயா சொன்ன மாதிரி நாங்க இது நிறைய டைம் இதை பத்தி பேசியிருக்கோம். ஆங்கில புத்தகங்கள் வேணும் அப்படிங்கறது அது நம்ம
எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு 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 சின்ன சஜஷன் என்னன்னா, நம்முடைய நமச்சிவாயம் ஐயா, பாண்டரங்க ஐயா முதலிய அறிஞர்கள நம்ம தொடர்பு கொண்டா, ஏன்னா அவங்க எல்லாம் முனைவர்களா பேராசிரியரா இருந்தாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா.
அவங்க வந்து ஆங்கில பேராசிரியர்கள் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இது எப்படின்னாங்க ஐயா, இது ஒரு மனிதர் வந்து செய்ய முடியாதுங்க. இப்ப இதுக்கு என்னன்னா தமிழ் பேராசிரியர்கள், இலக்கண பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், சித்தாந்த பேராசிரியர்கள், ஆங்கில பேராசிரியர்கள், இப்படி ஒரு அஞ்சு ஆறு முனைவர் பட்டம். ஆமா, அவங்க சேர்ந்து அவங்க கலந்து பேசணும். இப்ப ஆங்கில பேராசிரியரா இருப்பாரு, அவருக்கு தத்துவம் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, ஆனா அவர் ஆங்கிலத்துல நல்லா அவருக்கு வார்த்தைகள் தெரியும். இப்ப சித்தாந்த பேராசிரியர்களுக்கு வந்து தமிழ் இலக்கணம் தெரியாம இருக்கும், தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து சித்தாந்தம் தெரியாம இருக்கும், வேதாந்தம் தெரியாம இருக்கும். அதனால இது வந்து ஒரு அறிஞர் குழு தான் இதை செய்ய முடியும். இது வந்து தனிமனித முயற்சியினால சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்னன்னா, இதை ஒரு லாங் டைம் ப்ராஜெக்டா இதுக்கு நாம ஃபண்டிங் பண்ணி இதுக்கு ஒரு ஒரு இருக்கை ஒரு குழு அமைச்சு, ஆங்கில மொழிபெயர்ப்பு திருவுருட்பாக ஆங்கில மொழிபெயர்ப்பு குழு அமைச்சு பேராசிரியர்களை பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், ஆங்கில பேராசிரியர்கள் பல பேரை இதற்கு அமர்த்தி அப்படிதான் நாம இதுக்கு செய்ய முடியும். இதுக்கு நிச்சயமா வந்து நம்முடைய பாண்டரன் ஐயா, நம்முடைய நமச்சிவாயம் ஐயா முதலிய சன்மார்க பேரறிஞர்களுடைய உதவி, அவர்களால சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அவர்கள் இப்ப நம்முடைய நமச்சிவாயமையாக 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து ஒரு வணிகவியல் துறையினுடைய தலைவராக ஹச்ஓடியா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நம்ம பாண்டரங்கன் ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனரா இருந்தாரு, டெப்டி டைரக்டரா இருந்தாரு. அதனால வந்து அவங்களால அந்த கரெக்டான பர்சன்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த குழுவை அவங்களால அமைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம அவங்களுடைய உதவியை கோரி அதுக்குரிய நாம பொருட்செலவு செய்து, ஏன்னா அவங்களுக்கும் நாம கொஞ்சம் பணம் அதெல்லாம் கொடுத்து நாம பண்ணோம், அந்த பொருட்செலவு அதை ஒரு குழுவா அமைச்சு நாம அதை செய்யணும். அதனால அது நிச்சயமா நாம எல்லாருமே சேர்ந்து நாம அதுக்கான முயற்சியை செய்யணும். இது ஒரு குழுவா செய்ய முடியும், குழுவாதான் நாம செய்ய முடியும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பத்தி நாம ஐயா கிட்ட நாம உதவி கோருவோம், வள்ளல் பெருமான் கிட்டையும் விண்ணப்பம் வைப்போம். ஆனா வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இதை லீடு பண்ணி செய்ய வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுதல்.
கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா. என்னுடைய மனசுல இருந்ததும் அதேதான், நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம நமச்சிவாய மாயா கிட்டையும் பாண்டக நாயா கிட்டையும் அணுகி எடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாகவும் இருந்தது. இது வந்து வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நண்பர்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க மற்ற எல்லா நண்பர்களுமே இதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் இங்க அமெரிக்காலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கலிபோர்னியால இருந்து ஒரு லைப்ரரியன், ஒரு அமெரிக்கன் லைப்ரரியன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, எனக்கு இங்கிலீஷ்ல புக்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கற மாதிரி முடியல. அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கவங்க கேக்குறாங்க, இங்க இருக்கவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, நமக்கு ஒரு இயலாமையா இருக்குது அது கொடுக்கறதுக்கு. அதனால வந்து பெருமானே எல்லாத்தையும் தூண்டி எல்லாரையும் வந்து ஒண்ணுபடுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால இந்த முயற்சியை கண்டிப்பா பண்ணுவோம். இது வந்து ஒரு பெரிய வேலை, இதை கண்டிப்பா நாங்க வந்து முன்னிருந்து பண்றோம். அதுக்கு வந்து பெருமான் அருளும், அருட்பெருஞ்சோதி ராஜவனுடைய அருளும், அன்பர்கள் உங்க எல்லோருடைய ஆதரவு இருந்ததுன்னா இந்த வண்டி இந்த பணி நம்ம நிச்சயம் பண்ணலாம். அடுத்தது ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் வரப்போகுது. இந்த வருடம் வந்து 149வது ஜோதி தரிசனம், வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பெருமானுடைய 200வது பிறந்த நாள் விழா வருது. இது வந்து ரெண்டு முக்கியமான அக்கேஷன்ஸ் வருது. இந்த ரெண்டு முக்கியமான அக்கேஷன்ஸ் அந்த சமயத்துல நம்ம வந்து வெளியிடுற மாதிரியான இதை நம்ம வச்சோம்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். பார்ப்போம் பெருமானுடைய கருணை எப்படி இருக்குன்ட்டு.
இந்த ஆங்கில புத்தகம் வெளியிட சம்பந்தமா இந்த தைப்பூச தினத்தன்று இப்ப பாத்தீங்கன்னா பிரான்சை சேர்ந்த திரு ஆலன் அவர்கள் வந்து அந்த ஒரு ஆங்கில வெளியிட இருக்கிறார், அதற்கான பணியை ஆல்ரெடி தொடங்கிவிட்டார். அவர் பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில தற்போது தங்கியிருக்கிறார். மௌனத்தில் இருந்து அந்த புத்தகத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு புக்கு ஒன்று வெளியிட போவதாக என்னிடம் தகவலை பரிமாறினார். அது மிக விரைவில் அமேசான் கிண்டல்ல வந்து வரும்னு நினைக்கிறேன். அதை நூல் பதிவீடு செய்வதற்கு அதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காரு. அது முழுக்க முழுக்க ஆங்கில பதிவு. அவர் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் வந்து அங்க வந்து இருந்து ஒரு ஓராண்டு காலம் இருந்து தமிழ் கற்றுக்கொண்டு அதன் பிறகு பெருமானனுடைய எல்லா நூல்களையும் படித்து அவர் மற்ற பெருமானார் கூறிய எல்லா மூலிகைகளையும் அவர் உட்கொண்டு அவர் உடலே ஒரு பெரும் மாற்றம் அடைந்து இன்று நல்ல பொலிவுடனும் திடகாத்திரனுடனும் இருந்து இப்பணியை வந்து சிறப்பாக செய்து வருகிறார். அநேகமாக இந்த தைப்பூச தினத்தன்று அந்த ஆங்கில நூல் வெளியேறும் என்று நான் நினைக்கின்றேன் ஐயா. அதை இங்க அமெரிக்கால வந்து வெளியிட போவதாக என்னிடம் தகவல் பரிமாறினார்.
ரொம்ப நன்றிங்க ஐயா, தகவலுக்கு ரொம்ப நன்றி.
ஆனந்தி பரதி ஐயா கூப்பிட்டு பேசுறேன். நமச்சிவாயம் ஐயா கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோங்க ஐயா. அதாவது மத்த வேலைகள்லாம் இருக்கனால இது கொஞ்சம் ப்ரையாரிட்டைசேஷன் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாருங்க ஐயா. நீங்களும் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ப்ராபபிளி இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கிடைக்கும். நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி கண்டிப்பா அவங்கள அணுகி இது பண்ணலாம் ஐயா. அது நல்ல ப்ராஜெக்ட் அது.
நிச்சயமாங்கய்யா, நம்ம நிச்சயமா அது செய்யலாம். ஏன்னா அந்த குழு அமைச்சு அமைக்கிறதுக்கு நிச்சயமா அவங்களோட ஹெல்ப் தான் நமக்கு தேவைப்படும்.
கண்டிப்பா கண்டிப்பா
நாம சொல்லலாங்க, நம்ம நிச்சயமா சொல்லலாம்.
சரிங்க, நன்றிங்கய்யா.
நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்து நம்ம ஒரு நிகழ்ச்சி அடுத்த கட்டமாக இன்னைக்கு வந்து ஒரு சன்மார்க்க பிரார்த்தனை நம்மளுடைய கோபி ஐயா ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. கோபி ஐயா நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை.
சரிங்க பசங்க, இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து மிக இதாக பேசப்படுற ஒரு இது, உலகில் பல பாகங்களில் எல்லாரும் நிறைய பேர் வந்து இதில் இம்பாக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு விண்ணப்பம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அநாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதசியர் என்றும், எல்லாம் ஆணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும், குடிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புறன் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெரும் கருணை கடவுளே, தேவரீர் திருத்திருவர் சமூகத்தில் துரும்பினும் சிறியோம் ஆகிய யாங்கள் ஸ்டடிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவி கேற்பித்தருள் எங்களை ரட்சித்தல் வேண்டும். எல்லாம் வல்ல கருணை வடிவான அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, உலகம் முழுவதும் இன்று கொரோனா கிருமியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வந்துள்ள பிணி அகல வேண்டும் என்று பெருமானே உன் திருவடிகளை பணிகிறோம். பிணியால் அவர்கள் படும் வேதனையை பறந்தோட திருவருளே துணை புரிவாய். அவர்களுக்கு வந்துள்ள நோய் பஞ்சாக பறக்கச் செய்வாய். நாளை பொழுது அவர்களுக்கு நல்ல பொழுதாக விடியட்டும். பிணி இல்லாமல் நடத்தோடு வாழவும் செவித்தருளல் வேண்டும். மேலும் இந்த கிருமி யாரையும் பாதிக்காமல் இருக்கவும் துணை நிற்பாய் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உன் திருவடி போற்றி வணங்குகிறோம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இதை பிரார்த்திக்கிறோம். செடியறுத்தே திட தேகமும் போகமும் அடியறுக்கே தரும் அருட்பெரும் ஜோதி, மயர்ந்திடையில் சிறிதும் மனம் தளம் தஞ்சேல் அயர்ந்திடையில் என்றருள் அருட்பெரும் ஜோதி, எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி, தாபத்துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி, உடலொரு பிணியால் உயிர் உடல் கெடாவகை அடலுறக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி, உயிரும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி, பாடுறும் அவத்தகையில் பலவினம் உயிர்களை ஆடுறக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி, முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சுறக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி, எங்குரு தீமையும் எங்களை தொடராவகை கங்குலும்பகலும் மெய்க்காவல் செய் துணையே, உடற்பிணியனைத்தையும் உயிர்பிணியனைத்தையும் அடற்பெற தவிர்த்த அருட்சிவம் இருந்தே, எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே திருவருட்பெருங்கரணைக்கு வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாளியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணியன்றும், வாளி நரம், வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன், வாளி சுஞானவலி, வாளி என் ஆண்டவன், வாளி என் கோனருள், வாய்மை என்றும் வாளி, மான் புகழ் வாளி, என் நாதன் மலர்பதங்கள் வாளி, மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு உண்டு வாளி, இவ்வையமும் வானமும் மற்றும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையெல்லாம் குவளையமெல்லாம் ஓங்குக, வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க சங்கம் தலைக்கு அருள் தாத்தா. திருச்சிற்ற மூலம் நன்றி.
ஜோதி பாடல்
மன்னிக்கணும், மறந்து போயிடுச்சு. அன்பம்மா, நீங்க ஜோதி பாடல் பாடுறீங்களா?
பாடுறேன் பிரசன்னா. உங்க அம்மா இருக்காங்களா? தனலட்சுமி அம்மா
இருக்காங்க.
அவங்க பாடுறாங்க.
ஹலோ ஐயா, அம்மா இருக்காங்க ஐயா, பாடுறாங்க.
சரி சரி பாடுங்க. சாரி மன்னிக்கணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
நன்றி, அனைவருக்கும் நன்றி. தனலட்சுமி அம்மா, ஆல் தி பெஸ்ட்.
நன்றிங்க ஐயா.
அனைவருக்கும் நன்றி. ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, இருவருக்கும் நன்றி.
நன்றி,
அனைவருக்கும் நன்றி.